السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم.
I was just saying that it is a great pleasure for me today to be among you. Welcome all the way from Australia. To not to teach anybody anything, but it is just to remind a little bit of a very important topic. So we try to condense, it's a very large and vast topic, so we're just going to try to condense it because the time is very limited. So we're going to go straight into the topic. So the topic of today is Ruqya, so black magic, jinn and evil eye. So, Ruqya, if you go into the Arabic translation, the literal meaning of Ruqya, it is healing by the words.
Bismillah, alhamdulillah, salatu wassalamu ala rasulillah. Andhrika Kodiya Shaykh said, Ummayla in the Majlis Abhata, Ummayla in the Majlis Abhata, அவங்களோட வழியில் அப்படியே ஆஸ்திரேலியாவிலிருந்து இங்கே வரையும் வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான தலைப்பில் உங்களுக்கு முன்னால் பேசுகிறத பற்றி அவங்க மிச்சம் சந்தோஷப்படுறாங்க. இது மிகவும் ஒரு விரிவான தலைப்பு. அந்த விரிவான தலைப்பில் நிறைய விஷயங்கள் உள்ளடக்க வேண்டியிருக்குது. ஆனால் நேரம் எங்களுக்கு ஒரு குறுகிய காலம் தரப்பட்டிருக்கிறனால அவசரமாக நாங்கள் அந்த விஷயத்துக்கு வருவோம். அதே நேரத்தில் அவசரமாக சுருக்கமாக இந்த தலைப்புக்கு கீழே உள்ள, அதாவது சூன்யம், அதை குணப்படுத்துற விதங்கள், அது மாதிரி கண்ணூறு, இது போன்ற விஷயங்களை இந்த தலைப்புக்கு கீழே நாங்கள் அவசரமா முடிச்சு போறதுக்கு முயற்சி. அதுல சொன்னாங்க ருக்யா, ருக்யான்னு சொல்ற அரபு வார்த்தையுடைய தமிழ் தர்ஜுமா என்னன்னு சொன்னால், வார்த்தைகளின் மூலமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நோயை குணப்படுத்துறது. வார்த்தைகளின் மூலமாக ஒரு நோயை குணப்படுத்துறது.
So the topic of Ruqya, it is so important in our Muslim belief because it touches directly the Aqidah, the Muslim belief. And with our humble experience, we have seen all the Muslim world that it is a world phenomena that we are, as Muslims, we are encountering some difficulties and some spiritual problems, and those problems sometimes we go in the wrong place with the wrong information, and that puts our iman into danger.
அதுல தர்ஜுமாக்கு போறதுக்கு முன்னால அவசரமாக இந்த வாகனங்கள், அவசரமான இடங்கள், இந்த ஆத்துமார் வேண்டிக் கொள்றாங்க. 64-82-87-64-82-87 CPKR 7861 CPKR 7861 CAL 9663 CAL 9663 9491 ஜஸாகல்லாஹு கைர்.
அடுத்தது சொன்னாங்க இந்த சூன்யம், இது போன்ற நோய்கள் எங்கட விஞ்ஞான மருத்துவத்துக்கு அப்பாற்பட்ட சில நோய்களை குணப்படுத்துறது சம்பந்தமாக இன்றைக்கு எங்கட சமுதாயத்திலையும் முஸ்லிம்களுக்கு மத்தியிலையும் நிறைய நோய்கள் பரவி கொண்டிருக்குது. அதற்குரிய நோய்க்கான நிவாரணங்கள் எங்களுக்கு காட்டப்பட்ட நிலைமையிலையும் இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம். இந்த நோய்களின் காரணமாக மக்கள் வழி திரும்பி கிளையான பக்கங்களில் போய் அவங்க மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. அதனால் இதை பற்றி நாங்கள் எல்லாரும் அறிஞ்சு வச்சிருக்கிறது ஒரு அவசியம், கட்டாயம்.
Allah Ta'ala, He mentioned in Holy Quran, أَوْلَى اللَّهِ مُشْرِطَانَ عَجِيمُ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ سُورَةِ فَلَقْ وَمِنْ شَرِ النَّفَّثَاتِ فِي الْعُقَدِ. So, that specific ayat, we are asking Allah Ta'ala to protect us from the shar, from the one, from the witches who blows onto the neck. So, we are going to concentrate tonight on the black magic, even though we know that jinn can affect a person even without black magic, but it is so, the percentage is so small that we will just try to avoid it because of lack of time tonight. So we will try to concentrate on black magic itself.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், சூரத்துல் ஃபலக், ஃபலக் ரப்பில் ஃபலக் சூரால, வமின் ஷர்ரி நஃபாஸாதி ஃபில் உக்த், முடிச்சுக்களில் ஓதக்கூடியவர்களுடைய, முடிச்சுக்களில் ஊதக்கூடியவைகளுடைய தீங்கை விட்டும் நான் அல்லாவிடம் பாதுகாவல் தேடுகிறோம். அதாவது அந்த சூனியத்திற விஷயம். ஆக ஒரு மனிதன் சூனியனா, சூனியம் செய்வதன் மூலமாக அவன் பாதிக்கப்படலாம், அவனுக்கு அதுல நோய்கள் வரலாம். அதே நேரத்துல ஜிங்களின் மூலமாக சூனியம் இல்லாம நேரடியாக மனிதர்கள் பாதிக்கப்படலாம், நேரடியாக ஜிங்களின் மூலமாகவும் மனிதர்கள் பாதிக்கப்படலாம். இன்னைக்கு ஷேக் சொல்றாங்க வந்து சூனியத்தின் மூலம் ஏற்படக்கூடிய விபரீதங்கள் கூட ஜின்னின் மூலமாக நேரடியாக தாக்கப்பட்ட அந்த வீதாசாரம் குறைவுனால நாங்க இன்னைக்கு சூனியம் அந்த விஷயத்துல இன்னைக்கு அதிக கூட நேரம் கவனம் செலுத்துறதுக்கு முயற்சி.
சோ இட் இஸ் a real affectation, it is a real warning, and the real things are happening. We are seeing it every day. People are suffering, people are going through problems, and if Allah Ta'ala, he mentioned it in the Holy Quran, and he also gives us the protection, means that this those things are haqq, are true. So because of that, you know, people, sometimes you meet people, they say, oh, whatever, even if the witches start making knots and blows and do magic on me, they can't affect me, you know, I'm strong enough. But Allah Ta'ala gives the solution and gives the warning in Surah Al-Falaq.
ஆஹா, இந்த சூன்யங்கள் யாருக்கும் செய்யப்படலாம், யாரும் இதனால பாதிக்கப்படலாம். இதுக்கு ஆதாரமா சொல்றாங்க அல்லாஹ் குர்ஆன்லயும் இந்த சூன்யத்தை பத்தி பேசி, சூன்யம் என்ற சொல்லக்கூடிய அந்த நோயை பத்தியும் பேசி அதற்குரிய நிவாரணத்தையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வதாக இருந்தால் அது உண்மை, நிச்சயம், சத்தியம். அதனால மக்களுக்கு சூன்யம் செய்யப்படலாம் அவர்கள். அதனால யாரும் எங்களை சொல்ல இயலாது, இது நான் உறுதியான, நான் உறுதி, எனக்கு சூன்யத்தால நான் பாதிக்கப்பட மாட்டேன் என்று சொல்ல இயலாது. இன்னைக்கு நாங்க எங்கட அன்றாட வாழ்க்கையில பார்த்து கொண்டிருக்கிறோம், மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, மக்கள் இந்த சூன்யத்தின் மூலமாக அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அதுக்கான நிவாரணங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லி இருக்கிறாங்க.
When we go through the Islamic literature, especially in English, it is the topic it is very poorly informed. Like, we do have literature on the topic of jinn, what the jinn are made from and how they work and things like this, but the literature on black magic, and especially treating oneself by himself, it is very poor. So that's why we are here tonight, to give just some reminder and some informative like an informative session.
அதாவது இந்த சம்பந்தப்பட்ட, இந்த சூனியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு மனுஷனுக்கு செய்யப்பட்டு அவராகவே அதை குணப்படுத்திக் கொள்றோம் என்று சொல்றது, நாங்க இஸ்லாமிய ஷரிய சம்பந்தப்பட்ட கிதாபுகள்ல குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சத்துல பார்த்தா ஒரு மனுஷன் தானே தனக்கு ஏற்பட்ட இந்த நோய்களை குணப்படுத்திக் கொள்றது சொல்றது அசாத்தியமா, அது சாத்தியம் இல்லை, அது செய்யறதே இலகுவான விஷயம் அல்ல. அதனால இன்னொரு மனுஷன் அதுக்கு செஞ்சுதான் அவர் அதை குணப்படுத்த வேண்டி இருக்கிறதுனால அந்த தலைப்புக்கு கீழே நாங்க இந்த இரவு இன்ஷா அல்லாஹ் சில விஷயங்கள் முதாக்கலா செய்வோம்.
சோ the question that rises among our fellow Muslims is, how do I know if something wrong with me?
முஸ்லிம்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஆக முக்கியமான பிரச்சனை, ஒரு கேள்விதான், நான் எப்படி விளங்கிக் கொள்றது எனக்கு ஏதாவது செய்யப்பட்டிருக்குதா இல்லையா, எனக்கு இப்ப என்ன வந்திருக்குதுன்னு நான் எப்படி தெரிஞ்சு கொள்றது?
So I am going to give you tonight some guidelines, so we try to interact a little bit with each other, so inshallah nobody will fall asleep also at the same time.
Naanga adhu sambandhamaga indiki naanga eppadi adhu therinjikollanu nu solradhu sambandhamana sila arivurigal ungalku kodukapada irukkidhu. Adhe nerathla naanga rendu tharapparum naangalum pesa neengalum pesra maariyana oru nigalchiya naanga nadathina neramum konjam thaamadichikondu irukku, thookam varavangalukkum thooka kalaiyadhukku oru sandarbhamum irukkum inshallah.
So there are four symptoms, that four guidelines that we know if somebody is affected or not.
நாலு வழிமுறைகள் இருக்குது, நாலு விஷயங்களை வச்சு நாங்க பார்க்கலாம் ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்கிறாரா இல்ல.
So the first one is the blockages in life.
முதலாவது அவர் வாழ்க்கையில வரக்கூடிய தடைகள்.
That the blockages are coming again and again until it becomes repetitive. Like every time we will try, it will come to a failure.
அது எந்த அளவுக்கு எந்த அளவு அடையும் சொன்னால் ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை வந்து வந்து தடைகள் வந்து வந்து ஒரு விஷயத்தை நாங்க சாதிக்க முயற்சி செய்யற நேரம்
அதுல ஒரு பெரிய நஷ்டத்துல நஷ்டம் ஏற்படுற அளவுக்கு அவர் காரணம் ஆகிடுறார். இது ஒன் முதலாவது.
சோ சுமதி ஃபார் எக்ஸாம்பிள் ஹில் ஹி கோட் ஆல் தி குவாலிட்டிஸ் ஹி கோட் குட் டிப்ளமா ஹி கோட் எவ்ரிதிங் ஹி கோஸ் டு அப்ளை ஃபார் எ ஜாப் இஃப் தி மேஜிக் ஹஸ் பீன் டன் ஃபார் ஹிம் டு ப்ளக் தி ஜாப் ஹில் கோ ஃப்ரம் ஃபெயிலியர் டு ஃபெயிலியர் ஹி வில் அப்ளை ஃபார் எ ஜாப் ஹில் கெட் ரிஃப்யூஸ்ட் ஹில் கோ டு அனதர் ஒன் அண்ட் வி ஹவ் ஹட் பேஷன்ட் லைக் திஸ் தே ஹவ் அப்ளைட் மோர் தென் 200 ஜாப்ஸ் and they didn't get any job even though they were fit for the position.
அதாவது சூனியம் ஒரு மனுஷன் வாழ்க்கையில செய்யப்பட்டிருக்கிறான்னு சொல்ற நாலு விஷயத்துல முதலாவது வாழ்க்கை வரக்கூடிய தடைகள். ஒருத்தருக்கு எல்லா தாய்மைகளும் இருக்குது, அவர் ஜொப்புக்கு தேவையான எல்லா அவருக்கு தேவையான படிப்புகளும் படிச்சிருக்கிறார், போஸ்டலும் செஞ்சிருக்கிறார், ஆனா பல தடவை அப்ளை பண்றாரு ஒரு ஜொப்புக்கு அவருக்கு அது கிடைக்கிறது. பல முறை முயற்சி செஞ்சும் அந்த ஜாப் கிடைக்கிறது, எந்த அளவுக்கு சொன்னா அவர் பல நூறு தடவைகள் முயற்சி செஞ்சாலும் அவருக்கு ஜாப் ஏன்னால் அவர் அந்த தொழில் அவருக்கு கிடைக்க கூடாது என்று சொல்லி அவருக்கு சூனியம் செய்யப்பட்டிருந்தால்.
ஒர்க் மணி மணி ஃபார் எக்ஸாம்பிள் somebody is working, money is coming and money just going, he doesn't know. You will ask him where your money is going, he will say I don't know, I get to find, the car broke down, just problem after problem, money comes and just goes.
பல பேருக்குள்ள ஒரு பிரச்சனை தான் பணத்துல வரக்கூடிய தடைகள். பணத்துல அதாவது சூனியம் செய்யப்பட்டிருந்தால் அவர் பணம் எவ்வளவு சம்பாதிச்சிருந்தாலும் அவர் சம்பாதிக்கிற பணம் அவர்கிட்ட நிலைக்காது, அது போயிட்டு கொண்டே இருக்கு, சம்பாதிக்கிறது போயிட்டு கொண்டே இருக்கு.
A student, he will go and study, sit for the exams, either he will become all blank, he will forget whatever he learned or he'll just fail.
ஒரு மாணவனாக இருக்கலாம், அவரு படிச்சு எக்ஸாமுக்கு போறார், ஆனா எக்ஸாம் ஹாலுக்கு போனோம்னா அவர் எல்லா படிச்சவைகளும் அவருக்கு மறந்துடுது.
Marriage, somebody who got potential, he goes for marriage, he comes very close to the marriage, just before the wedding something happened, they break down.
அல்லது கல்யாணத்துல அவருக்கு ஏதாவது தொடர்ந்து கல்யாண முயற்சியில் நடக்குது, எல்லா விஷயங்களும் முன்னுக்கு வருது, ஆனா நெருக்கமாற நேரம் அந்த கல்யாணத்துக்கு கிட்ட வர நேரம் அது அப்படியே உடஞ்சி கொண்டே இருக்குது.
Pregnancy especially, this is affecting the ladies, so they can't feel pregnant, they'll go for checkups, everything, they'll tell either we don't know what's wrong with you or they give some medication, things like this, nothing will work, but apparently everything is fine.
பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு விஷயம்தான், அவங்க உடல் ரீதியான மற்ற எல்லா விஷயங்கள் மருந்துகள் எல்லாம் சரியாக கொடுக்கப்பட்டாலும் அவங்களுக்கு அதை சுமந்து பெற்றெடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுறதில்லை. டாக்டர் மாரும் சொல்லுவாங்க தரக்கூடிய எல்லாம் தந்துட்டோம், அவங்களோட எல்லா நிலைமைகளும் சீராக இருக்குது, ஆனா அவருக்கு அந்த குழந்தையை பெற்றெடுக்கிற பாக்கியம் இல்லை. இதுவும் சூனியத்தில் ஒரு பகுதி.
Business is, somebody will open a shop in a prime location, some project that will go very well and he will just close. We have one case like this, I remember, back home, was a brother, he opened like a food shop, he was selling bread and like a grocery, and he swore to me, he said there was days that he will not sell even one bread.
சில பேருக்கு வியாபாரத்தில் வரக்கூடிய தடைகள், அவருக்கு தேவையான எல்லா இடத்தையும் வச்சு பொருத்தமான ஒரு இடத்துல பொருத்தமான ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறார், ஆனால் அவர் வியாபாரம் நடக்குதில்லை. சேகம் அவங்க சொல்றாங்க அவங்களோட ஊர்ல ஒருத்தர் அவர்கிட்ட வந்து அவர் ஒரு கேஸ ஹேண்டில் பண்ணிருக்கிறார். அது எப்படின்னு சொன்னா ஒருத்தர் பொருத்தமான ஒரு இடத்துல ஒரு சாப்பாட்டு கடை, ஒரு சாதாரண க்ரோசரி மாதிரி ஒரு சின்ன பான் மாதிரி விற்கக்கூடிய பனிஸ் விற்கக்கூடிய ஒரு கடை திறந்திருக்கிறார். சில நாட்கள் அவரை கடந்திருக்குது, அந்த இடம் எவ்வளவு பொருத்தமானதா இருந்தாலும் ஒரு வியாபாரம் நடக்காத நாட்கள் கூட அவரை கடந்து
போயிருக்கு.
ஒரு பிரச்சனை வரக்கூடிய நாலு விதத்துல முதலாவது தடைகள். தடைன்னு சொன்னா ஒரு தடை வாழ்க்கையில வரதல்ல, தொடர்ந்து ஒரு விஷயத்துல ஈடுபட முயற்சிக்கிற நேரம் ஒரு அவருக்கு தடைகள் வந்து வந்து அதை நாங்க சாதிச்சு கொள்ள அல்லது அதை அடைஞ்சு கொள்ள முடியாத அளவுக்கு அவர் தள்ளப்படுறது.
So that was symptom number one. Symptom number two, it's abnormal physical illness or disease.
அடுத்தது தான் ஒரு மனிதனுக்கு எங்களுக்கு நோயா இல்லையான்னு பாக்க ரெண்டாவது அசாதாரணமான உடல் நிலைகள், உடல் நிவாரணம் நல்ல ஆரோக்கியமற்ற தன்மை, அசாதாரணமான தன்மைகள்.
Today the medicine and technology has gone so far in research and trying to understand the disease that we can say almost that we have understood most of the disease that are happening today.
இன்னைக்கு விஞ்ஞானமும் மருத்துவமும் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்குன்னு சொன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட சொல்லலாம் விஞ்ஞானம் மருத்துவத்தின் மூலமாக உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேண்டிய அநேகமாக எல்லா நோய்களுக்குரிய நிவாரணம் அல்லது வழிமுறைகள் என்ன நோய் கண்டுபிடிக்கிற அளவுக்கு விஞ்ஞான மருத்துவம் முன்னேறி இருக்குது.
So we have patients that will start developing like rashes, you know, especially towards the leg area.
சில பேருக்கு நோய்கள் இருக்கிறது எந்த அளவுக்கு நம்ம உடம்புலையும் விசேஷமாக கால்ல சொரிச்சல் போன்ற நோய்கள் வரக்கூடியவர்கள்.
What we call it like a psoriasis or eczema. It's like little rashes become red, you scratch it and it's very painful sometimes.
Eczema போன்ற நோய்கள் காலில் வந்தால் அவர் சொரிய சொரிய என்ன அது சுகப்பாகிக் கொண்டே போகும், அந்த நோய் வளர்ந்து கொண்டே போகும்.
So modern medicine can understand and they see the symptoms, they have some kind of cream or things like this that they will give you, but no permanent solution.
நவீன மருத்துவத்தின் மூலமாக அதுக்குரிய வைத்தியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. சில பேருக்கு அது குணமாகலாம், ஆனா இந்த இரண்டாவது வகையான சூனியத்துல அது செய்யப்பட்டிருந்தால் அவர் என்ன கிரீம் போட்டாலும் தற்காலிகமா அது குறைஞ்சாலும் நிரந்தரமான நிவாரணம் அவருக்கு கிடைக்காது.
Oh, you have people, they'll come and they'll have some very severe stomach problems.
இன்னும் சில பேர் வருவாங்க வயிற்றுல மிகவும் பாரதூரமான வருத்தத்தோடு உள்ளவங்க.
So the stomach problem what happened is actually because the magic that is eaten is constituted from drops of dirty water which the kufr has been recited on it and all the rituals have been done on it, and then these things has been done on the food, and then the patient, the victim actually will eat it and it will reconstitute inside the stomach.
அது எப்படிப்பட்டதா? உதாரணமாக ஒரு விஷயம் சொல்றார், ஒரு அசாதாரண உடல்நிலை வரத்துக்குரிய ஒரு காரணம் தான் ஊத்த தண்ணி, அதாவது குஃபர் சிறுக்கு அந்த சூனியம் செய்யப்பட்ட தண்ணி அல்லது ஒரு துணிக்கை அவரது சாப்பாட்டுல கலந்து அவருக்கு சாப்பிட கொடுக்கப்பட்டிருக்குது. இது அவரது உடல்ல போய் அசைவு, அதாவது உடல் உள்ளுக்குள்ள விஷயங்கள் செய்யறதுனால அவருக்கு அந்த நோய் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும்.
So what happened, the body will understand that some foreign substance has come into the body. So he will try to release the digestive acids to get rid of it.
அதனால உடம்பு, சாதாரண உடம்பு என்ன செய்யும், வந்திருக்கக்கூடிய மேலுமான எந்த ஒரு பதார்த்தத்தையும் அது சமீபாடைய செஞ்சு வெளியாக்க முயற்சி செய்யும். அப்ப உடம்பு பல தடவைகள் ஒரே அந்த பதார்த்தத்தை சமீபாடைய வைக்க முயற்சி செய்யறதுனால அவரது உடல் அசாதாரணமான உரைக்கு தள்ளப்படலாம்.
So after some time when the acid they release, it is like you're putting some super glue, you know, on the hand, and then you start scratching and scratching and the glue doesn't come off. So all the area will become like swollen, itchy, until you can start having cuts inside. So this is what's happening actually inside the stomach.
உதாரணமாக சூப்பர் க்ளூ போன்ற ஏதாவது ஒரு கம், கலட்ட இல்லாத ஒரு கம் உங்களோட கையில பட்டா நீங்க பொதுவா பார்க்கலாம், அதை நாங்க சுரண்டுவோம், அதை எடுக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். இதனால அது வீங்கி சாதாரண ஒரு கம் சுரண்டினா, ஒரு ஊத்திய சுரண்டினா போகணும். இல்ல கொஞ்சம் சூப்பர் க்ளூ மாதிரி ஏதாவது பட்டா சுரண்டதன் மூலமாக அது வீங்கலாம், சோப்பாகலாம், அது அதன் மூலமா வேற காயங்கள் ஏற்படலாம். இதே போலதான் அந்த அமிலம், அந்த பதார்த்தம், சூரியம் செய்யப்பட்ட பதார்த்தம் உடல் உள்ளுக்கு போனா அது வளமையா அன்றாடம் செய்யக்கூடிய சமீபாட்டு வேலைகளை செய்யும். அதன் மூலமாக அந்த பதார்த்தத்தை வெளியாக்கிக் கொள்ள இயலாததுனால வேற நோய்கள் தொடர்ந்து உடம்பு சோர்வான நிலைக்கு தள்ளப்படுறது காரணமாகலாம்.
So what happens after some times, you will start experiencing like very strange stomach ache, like a cramping, heartburn, the stomach will start getting bloated. If we eat even little bit of food, the stomach will be bloated. And then what happened? We will have passing gas.
அல்லது இதனால வரக்கூடிய விளைவுகள் என்னன்னு சொன்னா, இப்படிப்பட்ட சூனியம் செய்யப்பட்டதுனால உடல் வயிற்றுல உருவான எரிவுமாய் ஏற்படலாம், கேஸ்ட்ரிக்மாய் ஏற்படலாம், அல்லது நீங்க கொஞ்சம் சாப்பிட்டாலும் என்ன செய்யும், வயிறு வீங்கி அடிக்கடி காத்து போகக்கூடிய பிரச்சனைகள் ஏற்படலாம். இது மாதிரியான நிலைமைகளுக்கு தள்ளப்படலாம்.
And with the time, this pain in the stomach can result into ulcer.
இது மாதிரியான இந்த நோய் தொடர்ந்து இருக்கும் சொன்னா அல்சருக்கு வரைக்கும் அந்த நோய் தள்ளப்படலாம்.
But we know that ulcers is caused by two things only, by a very high consumption of alcohol or a very high diet in spicy food.
அல்சர் வரக்கூடிய ரெண்டு காரணம் என்னன்னா, ஒன்று அதிகமாக மதுபானங்கள், ஆல்கஹால் அருந்துறது, அல்லது மிகவும் காரமான பொருட்களை, காரமான உணவுகளை அடிக்கடி சாப்பிடுறதுனால அல்சர் வரலாம். இது ரெண்டு காரணிகள்.
So if the people are consuming one of the two or both, if they stop, eventually the stomach should come back to normal after some time.
அல்சர் வந்த உத்தர அவர் மதுபானத்தை அல்லது இந்த காரமான சாப்பாடுகள் சாப்பிட்டதை நிப்பாட்டினா அவர் பொதுவாக சாதாரண நிலைக்கு வரணும், அவர் நோய் குணமாகணும்.
But in the part of the world where we're living, the people, they don't eat spicy food and they don't drink alcohol. But yet they have very severe problem with the stomach.
இங்க சொல்றாரு, இந்த நோய்க்கு தள்ளப்பட்டவங்க, இவங்க பகுதியில் உள்ளவங்க யாரும் அல்கோஹால் குடிக்கிறவங்களும் அல்ல, காரமான சாப்பாடு சாப்பிடக்கூடியவங்க அல்ல, ஆனா அவங்க அல்சர் போன்ற நோய்களின் பக்கம் தள்ளப்பட்டிருக்கிறாங்க.
So the medicine has no permanent solution for that. They'll give you like little bit of things to drink which will neutralize the acid in the stomach, so we'll feel a bit comfort, but it is not permanent, otherwise you'll have to take that medicine for life.
இந்த ரெண்டாவது வகையான உணவு பதார்த்தத்தின் மூலமா சூன்யம் செய்யப்பட்டிருந்தால், இதுக்கு நீங்க மருத்துவத்தின் மூலமாக நிவாரணங்கள் தேடி மருந்துகள் குடிச்சாலும், அந்த மருந்துகள் அதுல ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த அமிலங்களை, அந்த அந்த நோய்க்கான காரணங்களை இல்லாமாக்குமே ஒழிய, நிரந்தரமான அந்த சூன்யத்துக்குரிய அந்த பதார்த்தத்துக்குரிய ஒரு நிவாரணமாக ஆகாது.
So to summarize, the symptom number 2 is a physical illness that either has no medical explanation, or the modern medicine, they know the disease but they don't know how it started.
ஆக முதலாவது தடைகள், இரண்டாவது உடம்புல ஏற்படக்கூடிய அசாதாரணமான நிலைகள், அசாதாரணமான நோய்கள், இவைகளை நவீன மருத்துவர்கள், நவீன மருத்துவங்கள் கண்டுபிடிச்சாலும் அதற்கான நோய்கள், நோயை குணப்படுத்த முடியாமல் இருப்பது, அல்லது இந்த நோய் எப்படி ஆரம்பிச்சது என்ற காரணம் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது தான் ரெண்டாவது.
So this is when you know that this is an alarm bell.
ஆஹா, இப்படி செய்யப்பட்டிருந்தால், இப்படி ஏதாவது ஒரு நோய் உங்களுக்கு வந்தா தெரியும் இது ரெண்டாவது வகையான சூன்யம் உங்களுக்கு செய்யப்பட்டிருக்கிறது.
So symptom number 1, blockages in life, marriage, pregnancy, work, money, etc. Number 2, physical problems. Number 3, a sudden change of character, mental state.
ஆஹா, முதலாவது சூன்யத்துல வகைதான் வாழ்க்கையில வரக்கூடிய தடைகள், அது பிரசவத்தில இருக்கலாம், வியாபாரத்தில் இருக்கலாம், தொழில இருக்கலாம், பணத்தை அடைறதுல இருக்கலாம், இது முதலாவது. ரெண்டாவது வகையான சூன்யம் தான் உங்க உடல்ல, அந்த சூன்யம் செய்யப்பட்டிருந்தால் உடல்ல வரக்கூடிய அசாதாரணமான உடல்நிலை மாற்றங்கள். மூணாவது இவ சொல்றாங்க, அதாவது மனிதனுக்கு வரக்கூடிய மென்டல், அதாவது சிந்தனா ரீதியான மாற்றங்கள், அதாவது அவர் சிந்தனைகள் மாறுறது, ஒரு மனுஷன் சாதாரணமான நிலையிலிருந்து அவரோட யோசனைகள் மாறுறது.
Somebody falls into depression without any apparent causes. So there is no death in the family, there is no love deception, there is nothing happened really from outside causes. But the person, you go and see him, he's with the antidepressant tablet and doesn't go outside of the room, stay inside all day, like in a circle.
பொதுவா ஒரு மனுஷனுக்கு இப்படிப்பட்ட நோய்கள் எப்படி வரையிடும் சொன்னால், ஒரு மரணம் ஏற்பட்டிருந்தா, அல்லது அவரது காதல் தோல்வி ஏதாவது ஏற்பட்டிருந்தா ஒரு மனுஷனுக்கு சாதாரணமாக வரலாம். ஆனா அப்படி இல்லாம ஒரு மனுஷன் சும்மா இருந்தாலும் அவர் எதொன்றுமே இது மாதிரியான முகம் கொடுக்கல, ஆனா திடீரென்று அவரோட யோசனைகள்ல மாற்றம், அவரோட சிந்தனைகள்ல மாற்றங்கள் ஏற்படுதுன்னு சொன்னால், இது மூணாவது நோய்க்கான அறிகுறி, மூணாவது வகையான சூன்யத்துக்கான அறிகுறி. அது
forgetfulness, you will have fear, like constant fear of everything. He will go in the car, he'll be fearful for his life. He will think of death like too much, like almost every hour, every moment, he will have this fear constant with him.
இதுல பல அறிகுறிகள் இருக்கலாம். இந்த சூன்யம் செய்யப்பட்டிருந்தால் அவர் தன்னை ஒரு ரூம்ல பதுக்கிக் கொள்ளலாம், ஒதுக்கிக் கொள்ளலாம், அல்லது எப்பயுமே பயம், அல்லது ஒரே மறதி, எது சொன்னாலும் ஞாபகத்துல நிக்கிறல்ல, அல்லது ஒரு வாகனத்துல அவருக்கு போக இல்லாத ஒரே மௌத்துடைய சிந்தனை, எதை பேசினாலும் மௌத்த பத்தி பேசுவார் அவரு, அது தன்னை மறந்து பேசக்கூடிய சில நிலைகள், இது அந்த மூணாவது வகையான சூன்யத்துடைய அறிகுறிகள்.
And it is that serious that I will just briefly tell you just one story of one patient that we had. We are talking about practicing Muslim 5 times namaz, 5 times salah.
அதே ஒரு உதாரணம் சொல்றேன், இப்படிப்பட்ட ஒரு நோய் ஏற்பட்டவருக்குரிய உதாரணம் தான். அவர் எப்படிப்பட்டவர் சொன்னா, வளமையாக 5 நேரம் தொழக்கூடியவராக இருந்தார்.
The waswas and the affliction, it could be that heavy that he can also come sometimes to suicidal thoughts or even trying to commit suicide.
அவருக்கு என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, அவருக்கு இது இந்த வஸ்வாசால, இந்த சிந்தனைகளால் அவருக்கு ஏற்பட்டது என்னன்னா, அவர் தன்னை தற்கொலை செய்து கொள்ற அளவுக்கு அவர் தள்ளப்பட்டிருந்தார்.
One day we have a patient, his friend called us very late at night.
அப்ப அவருடைய ஒரு நண்பர் எங்களை தொடர்பு கொண்டார் அவரோட விஷயமாக.
And he's begging us to help his friend.
இரவு நேரத்துல அவரு லேட்டான நேரத்துல இரவுல கால் பண்ணி அவரோட சகோதரருக்கு, அவர் நண்பருக்கு உதவி செய்யறதுக்காக இவங்களை தொடர்பு கொண்டான்.
I said to him, we can't take him, it's very late and I don't have anyone to help me tonight, and it was very late at night.
பனேரமேம் சொன்னங்க இருக்குது, நாங்க இந்த நேரத்துல இவருக்குரிய வேலைகள் செய்ய முடியாதுன்னு சொல்லி நான் சொன்னோம்.
And he said to me, he said, please help me. My friend, he just tried to commit suicide.
அவர் சொன்னார், என் நண்பர் இப்போது தற்கொலை செய்வதற்கு முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறார், அதனால் நீங்க உடனடியாக எங்களுக்கு ஏதாவது செஞ்சுதான் ஆகும்.
I didn't want to live with that on my heart. I said, bring him straight away.
அதை நான் உள்ளத்துல வச்சுக்கொண்டு எனக்கு இருக்கலாம இருந்துச்சு, அதனால நான் உடனே அவரை கூட்டிக் கொண்டு வாங்க என்று சொல்லி நான் அவருடைய நண்பர்கிட்ட சொன்னேன்.
He was a five time salam.
அந்த தற்கொலை செய்ய பார்த்தவர் அஞ்சு நேரம் தொழக்கூடியவராக இருந்தார்.
When he came, when I saw him, he had the mark of the rope around his neck.
நான் அவரை முதலாவது பார்த்த உடனே அவர் கழுத்துல கயிறுடைய அடையாளம் அவரோட கழுத்துல தெரிஞ்சிச்சு.
So he actually put the rope, make everything ready, remove the chair. His parents from Allah. His parents opened the door. At that moment they find him hanging.
சுப்ஹானல்லாஹ். அவர் அதாவது ஆல்ரெடி கழுத்துல கயிறை போட்டு தொங்கி அவர் கீழே இருந்த அந்த கதிரையையும் தள்ளி இருந்தார். அல்லாஹ் ஏற்பாடு அந்த நேரத்தில் அவங்க உம்மா பாப்பா யாரோ போய் கதவை திறந்து அவரை காப்பாத்திருக்கிறான். அப்ப அவர் ஆல்ரெடி அவர் என்ன செஞ்சிருக்கிறார், கயிற்றுல தொங்கினவர்.
Alhamdulillah, we treated him, he got better, he married, now he's married and everything is settled for him.
Alhamdulillah, naanga avarkum nivaranam senjom, avarku theriyana kaarangal senji, ipa mashallah kalyanam mudichi nalla kudumba vaalkala vaandu kondirukkirar.
I just wanted to highlight how dangerous it could be.
Appa naan solren moonavad andha prachina endalavukku paaradhooramaanadhu vivareedamaanadhu endru solren ungalukku naan solla varen.
And nobody is safe really, you know, from those things.
Nobody
is safe.
Idhil indha vishayangal irundhu yaarume சேஃப் இல்ல, யாரும் பாதுகாக்கப்பட்டவர்கள் அல்ல.
சோ நம்பர் ஒன், blockages, repeated blockages in life. நம்பர் டூ, physical change. நம்பர் த்ரீ, mental state change. நம்பர் ஃபோர், இட் இஸ் மோர் அ ஸ்பிரிச்சுவல் திங், இட் அபவுட் ட்ரீம்ஸ்.
முதலாவது ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில தொடர்ந்து வரக்கூடிய தடைகள், இரண்டாவது உடல் ரீதியான மாற்றங்கள், மூணாவது சிந்தனையில யோசனையில வரக்கூடிய மாற்றங்கள், நாலாவது அவருக்கு கனவுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்.
Related to black magic engine, there are very specific dreams that you can tell the person straight away and you can even tell with what the magic has been done.
சூனியம் ஜின் சம்பந்தப்பட்ட இந்த நோய்கள்ல ஒரு குறிப்பிட்ட சில கனவுகளை வச்சு அந்த நோயாளியை சொல்லலாம், உங்களுக்கு என்ன சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது, இதுக்கான காரணங்கள் என்னன்னு சொல்றத அந்த கனவுகளின் மூலமாகவே அடையாளம் கண்டுகொள்ளலாம்.
What we actually find out is that the moment we have those dreams, this is the moment the black magic has been done.
அவர் எப்ப அவருக்கு கனவு தெரிய ஆரம்பிக்குமோ அப்ப எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளலாம் இப்ப இவருக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நேரங்கள் தான்.
So the dreams that are related to, so we are not here interpreting dreams, we are just talking about the dreams that are related to black magic. So just to make it clear,
naang inda kanavugalukku velakkam solradhukku inga varalla, andha naalaadhu vagaiyana kanavugal enna eppadi therivadum adu eppadi eppadi patta kanavugal nu mattum naang inda thottu kaatuvom.
So I'll let everybody think for himself and just understand what kind of dreams we could have and how will affect the person in life.
நாங்க உங்களுக்கு சில சந்தர்ப்பம் தருவோம், அதுல நீங்க யோசிச்சு பார்க்கலாம் ஒரு மனுஷனுக்கு எப்படிப்பட்ட கனவுகளின் மூலமாக எப்படிப்பட்ட மாற்றங்கள் விபரீதங்கள் அவருடைய வாழ்க்கையில் ஏற்படலாம் என்று சொல்லி.
So there's a few of them, I'll just mention few.
சில வகையான அறிகுறிகள் இருக்கு, அதுல நாங்க சிலதை நாங்க இங்க.
One of the dream that is related to blockages in life. So the first symptom that we mentioned is somebody, for example, when he's dreaming, he will either dream that somebody or animals are chasing him.
ஒருத்தருக்கு சூனியம் செய்யப்பட்டிருந்தால் அந்த தடைகள் வாழ்க்கையில தடை வரும் என்று அவருக்கு சூனியம் செய்யப்பட்டிருந்தால் அவரு காணக்கூடிய கனவுல உண்டா இருக்கலாம், சில மிருகங்கள் அவரை விரட்டுற மாதிரி அவர் கனவுல காணலாம்.
So in the dream the person, he'll run for his life, he'll try to escape, you know, from the people or the animals that are behind him.
அத யாரோ பின்னால விரட்டுறது மூலமா இவர் தன் வாழ்க்கைக்காக ஓடக்கூடிய கடைசி உயிரை காப்பாத்துறதுக்கு ஓடக்கூடியவரா ஓடிக்கொண்டிருக்கலாம் கனவுல.
Or sometimes they'll try to run away but they are in slow motion, very frustrating.
சின்ன சந்தர்ப்பத்துல பின்னால ஆபத்து வந்து கொண்டிருக்கும், மிருகம் வந்து கொண்டிருக்கும், எங்களால ஓட இல்லாத நாங்க மெதுவா ஓடுற மாதிரி சில கனவுகள் தெரியப்படும்.
Then we wake up, we say, alhamdulillah, it was just a dream.
நாங்க திடீர்னு எழுப்பி பார்த்தா எது ஒன்றும் விரட்டல, அல்ஹம்துல்லா நான் பாதுகாக்கப்பட்டேன், நாங்க விலகி கொள்வோம்.
So this is actually the dream is enlightening that some magic has been done with you to block your life, to block your the first symptom that you mentioned.
இப்படிப்பட்ட கனவுகள் தெரிபட்டா விளங்கிக் கொள்ளலாம், சில நேரம் எனக்கு வாழ்க்கையில தடைகள் வரக்கூடிய ஒரு சூனியம் எனக்கு செய்யப்பட்டிருக்குது.
The blockages is also in dream. We have another dream which is a conflict in the dream. So in the dream, either you will argue with words with someone, or you will even come to hands, so to fighting, or police will be involved in the dream, the army. Not a very pleasant dream.
அதுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒருத்தருக்கு தடைகள் மூலமான சூனியம் செய்யப்பட்டிருந்தா காணக்கூடிய கனவுதான் இவர் விதண்டாவாதங்கள், பிரச்சனைகள், வாக்குவாதம், சண்டை குடிக்கிற மாதிரி, கையால சண்டை குடிக்கிற மாதிரி, அல்லது போலீஸ் ஆர்மி இது மாதிரியானவங்க வந்து எங்கட, அதாவது நல்ல சலாமத்தான ஒரு கனவு அல்ல, அவர் மாற்றமான கனவுகள், சண்டை சச்சரவு போன்ற கனவுகள் காண்றது.
So it is like an external force trying to fight and to block you. So this is what is happening in life. You are trying to get a job, you are trying to get money, you are trying to get a business, you are trying to get a wife, or to get kids, and every time we face a blockage.
அதுல அர்த்தம் என்னன்னு சொன்னா, வெளியில இருந்து ஒரு சக்தி உங்களை தடுத்து கொண்டிருக்குது, உங்களுக்கு எதிராக முயற்சி செய்து, நீங்க ஏதோ ஒன்று அடைய முயற்சி செய்யறீங்க, அதற்குரிய தடைகள் இருக்கிறதுனால உங்களுக்கு அதை அடைஞ்சு கொள்ள முடியாது என்ற அர்த்தம் அந்த கனவோட அர்த்தம்.
Another type of dream is you will see yourself in a high position, in a building, mountain, or even flying with a transport, or even from yourself, you know, you'll see yourself flying.
அடுத்த வகையான கனவு தான், நீங்க அடிக்கடி ஒரு மலைகளுக்கு மேல, உயரத்துக்கு மேல, பில்டிங்களுக்கு மேல, அல்லது வாகனங்கள்ல, விமானங்கள்ல, அல்லது நீங்களாகவே மேல பறக்கிற மாதிரி காண்றது.
So this dream results in the magic being in a high position and enveloping the victim.
அதுல அர்த்தம் என்னனு சொன்னால், உங்களுக்கு செய்யப்பட்ட சூனியம் உங்களுக்கு மேலால இருந்து கொண்டு உங்களை அதை மூடிக்கொண்டிருக்கிறது, எதையும் அடைய விடாம உங்களை மூடிக்கொண்டிருக்கிற அடையாளமாக இருக்கலாம்.
There is some specific animals also that are directly related to magic.
Animals
in the dream.
கனவுகள்ல சில குறிப்பிட்ட மிருகங்கள் சூனியத்துக்கு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம்.
If you see a dog biting you,
or naai ungala kadikiradha neenga kanda,
snake,
paambu ungala kottura maadhiri,
rat,
eligal,
lion,
singam.
So those animals actually are changing from country to country because some places they don't have those animals. So for example, in Indonesia there is a type of magic that they do with the tiger hair. And in France they will do that, the same magic, with the dog hair. So the purpose is to make the person very angry.
இதுல மிருகங்கள், வித்தியாசமான மிருகங்கள் காணலாம். அது இடத்துக்கு இடம் மாறுபடலாம், நாட்டுக்கு நாடு மாறுபடலாம். ஏன்னு சொன்னா, ஒரு வகையான சூனியம் இருக்குது. அந்த சூனியம் ஏசியால, இந்தியா பங்களாதேஷ் பகுதிகள் என்ன செய்வாங்கன்னா, புலியிட முடியால செய்யக்கூடிய சூனியம். இதே சூனியம் பிரான்ஸ்ல செய்யறவங்க நாயிட முடியாலையும் செய்வாங்களாம்.
So the form will change a little bit, but the essence of the magic will remain the same.
அதனுடைய செயற்பாடுகள் வித்தியாசப்பட்டாலும், வழிமுறைகள் வித்தியாசப்பட்டாலும், அதனுடைய முடிவு, அந்த சூனியத்தின் முடிவு கிட்டத்தட்ட ஒன்றாகத்தான் இருக்கும்.
So in the dream, if you see also like meat, either cooked meat or fresh meat or fried, whatever, this is the way how they did the magic.
நீங்க கனவுல சில நேரம் இறைச்சிகள் காணலாம். இதெல்லாம் சொல்றது சூனியம் செய்யப்பட்டவருக்கு கனவால வரக்கூடிய அறிகுறிகள். அப்ப அதுல ஒரு இறைச்சி ஒன்றோ, பச்சை இறைச்சி, வறுத்த இறைச்சி, பொறிச்ச இறைச்சி, இது என்ன சொல்லும் சொன்னால், இறைச்சி நீங்க காண்றது உங்களுக்கு சூனியம் எப்படி செய்யப்பட்டிருக்கிறது கூட அடையாளங்கள்.
Or you will see blood, and then yourself, your temperament will change. Like the blood changing, you will also flip very quickly.
நீங்க ரத்தத்தை காணலாம், ரத்தத்தை கண்டு நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி மாறலாம். ரத்தம் எப்படி நீங்க கனவுல காண்றீங்களோ அதே மாதிரியான மாற்றங்கள் உங்களோட உடம்புல வாழ்க்கையில வரலாம்.
If you see like huge amount of water, like if you see yourself swimming or drowning in a river or a swimming pool or the sea, this is also relevant to the magic. This one is actually relevant to the magic with the money, the blockage of money.
Other shuniyam seiyapatta oruthar adikadi thanniyila periya paranda neer parappula avaru swim pandra maadhari, adukku pakkathula irukkira maadhari, andha neer thadangala taandradha adayalam enna nu sonna, இவருக்கு பணத்தை அடைய முடியாம இவருக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது.
So the symbolic of it is like you will take water into your hand and then the water will just spill. So in the same manner the money will come. It will come like this and also will spill. We just go.
அந்த கனவு நீங்க காணலாம். எப்படினா, சில நேரம் தண்ணி உங்களோட கையில அழுற மாதிரி, தண்ணி உங்களோட கையில இருந்து கொட்டி கொண்டே இருக்கும். அர்த்தம் என்னன்னா, உங்களுக்கு பணம் வந்தாலும் உங்களோட கையில நிக்காது, போய்கொண்டே இருக்கும்.
Another type of dream that is very common among people we have seen is a dream related to a janaza.
அல்லது மக்கள்கிட்ட நிறைய நாங்க பார்க்கக்கூடிய ஒரு கனவு ஒன்றுதான் ஜனாதா சம்பந்தப்பட்ட கனவுகள் காண்பது.
இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் பிகாஸ் தி ட்ரீம் தட் இஸ் ரிலேட்டட் டு ஜனாதா யூ வில் ஐதர் சி கிரேவியார்ட் ரிகார்ட்லெஸ் இட்ஸ் அ முஸ்லீம் ஆர் நான் முஸ்லீம் கிரேவியார்ட் யூ மைட் சி டெட் பீப்பிள் பீங் அலைவ் ஆர் லிவிங் பர்சன் யூ மைட் சி தம் டெட் ஆர் ஜனாதா வாட்டர் காஃபின் எனி திங் ரிலேட்டட் டு அ ஜனாதா.
அது ஒரு ஆச்சரியமான வித்தியாசமான கனவு. அது நீங்க முஸ்லீம் மையவாடியை காணலாம், அந்நியர்களுடைய மையவாடியை காணலாம், அதுல சில நேரம் உசுரோ உள்ளவர் மௌத்தானிய காணலாம், அல்லது மௌத்தானோத்தர் நடக்கிற மாதிரி காணலாம், இப்படிப்பட்ட மௌத்து அல்லது கபன் செய்யப்பட்ட மாதிரி அதுக்குரிய சந்தாக்கத்தை நீங்க கனவுல சந்தூக்கு இருக்கக்கூடிய சந்தூக்க நீங்க கனவுல அந்த பெட்டியை கனவுல காண்றது, இப்படிப்பட்ட ஜனாதா சம்பந்தப்பட்ட கனவுகள் காண்றதும் இந்த சூன்யத்தோட
சம்பந்தப்பட்டதுதான். You will be like the dream one, so you will be like a dead man. You will be all white, tired all the time, don't want to see anything forward in your life, living day by day, like a dead man.
அதுலே அர்த்தம் என்ன சொன்னால், அந்த கனவுல நீங்க கண்டவர போலதான் உங்களோட வாழ்க்கையில அவர் நீங்க உசுரோட இருந்தாலும் உசுர் இல்லாத மாதிரி அதனுடைய அடையாளங்கள் உங்கள்ட்ட இருக்கலாம், சோர்வு இருக்கலாம், எதையும் செய்யறதுக்கு உற்சாகம் இல்லாம இருக்கலாம், நீங்க உயிரோட வாழக்கூடிய ஒரு மரணம் ஒரு மௌத்து சொல்ற மாதிரி ஒரு கருத்து.
So there is a few other dreams, but these one are the most common among the patients.
இன்னும் நிறைய சூனியம் செய்யப்பட்டவங்கள கனவுகள் பத்தி இருக்குது. இப்ப நாங்க சொன்ன இந்த கனவுகள் தான் இன்னைக்கு பொதுவாக நிறைய பேர்ட்ட வரக்கூடிய சூனியம் செய்யப்பட்டவங்க வரக்கூடிய கனவுகள்.
So these are the four symptoms to know if somebody has any affliction with either jinn, evil or black magic.
இப்ப இந்த நாலு அடையாளங்களும் தான் தடைகள், உடல் ரீதியான மாற்றங்கள், யோசனையில் வரக்கூடிய மாற்றம் அல்லது இந்த வகையான தொடர்ச்சியான கனவுகள் தான் ஒரு மனுஷனுக்கு ஷைத்தான் ஜின் அல்லது சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது கூட அது சேர்ந்திருக்கிறது அல்லது சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது கூட
அடையாளங்கள். For you to understand properly and then to take back this knowledge with you. Now, even if you don't have anything of that, at least you can help somebody tomorrow.
நாங்க இதை பல தடவை கொஞ்சம் பேசுவோம், பயானில் சில தடவை சொல்லிக் கொண்டிருப்போம். ஏன்னு சொன்னால் நீங்களும் இதை விளங்கிக் கொள்ளணும், பாடமாக்கிக் கொள்ளணும். அல்ல பாதுகாக்க எங்களுக்கு அப்படிப்பட்ட விஷயங்கள் இல்லைன்னு சொன்னாலும் தேவையான ஒருத்தருக்கு நோயா இல்லன்னு சரி எங்களை கண்டுபிடிக்கலாம், அவருக்கு எங்களால் ஏழுமான உதவிகள் செய்யலாம்.
வாழ்க்கையில்
வரக்கூடிய தடைகள் முதலாவது,
சேஞ்ச் இன் பிசிக்கல் ஒரு டிசீஸ்
உடல் ரீதியான அசாதாரணமான மாற்ற நிலைகள்,
அப்டோமல் மென்டல் ஸ்டேட்
யோசனையில் வரக்கூடிய வித்தியாசமான அசாதாரணமான நிலைகள்,
ஸ்பெசிபிக் ட்ரீம்ஸ்
குறிப்பான கனவுகள்.
Okay? So now in order to treat the patient or oneself in according to Sharia in Islamic way, we have to understand how the magician they do magic.
இஸ்லாமிய அடிப்படையில இப்படிப்பட்ட ஒரு சூனியம் ஏற்பட்ட ஒருத்தருக்கு நாங்க நிவாரணம் செய்யறதுக்கு அவருக்கு மருத்துவம் செய்யறதுக்கு நாங்க முதல்ல விளங்கணும் அவர் எப்படி அவருக்கு இந்த சூனியம் செய்யப்பட்டிருக்குதுன்னு சொல்லி.
So we read in the literature, we know a little bit how the magician they operate and all that, but we don't have a book or something very clear that we can say, okay, if you do this or if you do that, then we know that this is the problem.
Sela bookalin moolama puthangalin moolama engalukku velangudhu oruthar eppadi shoonyam seiyalam, shoonyakararkal enna enna vela seivaanga, eppadi patta shoonyathala enna varum endru solli. ஆனா குறிப்பாக இந்த சூனியம் இப்படித்தான் செய்யப்படணும், இந்த சூனியத்துக்கு இதுதான் மருந்து, இப்படித்தான் இதுக்குரிய வழிகள் சொல்லி எந்த கிதாப்லயும் எந்த புத்தகத்திலையும் சொல்லப்பட்டது இல்ல.
So there is four symptoms of magic, but there is also in a funny way, I don't know why, but there is also four ways that the magician they do magic, four different ways.
நாலு வகையான நோய் அறிகுறிகள், சூனிய அறிகுறிகள் இருக்குது. இதே போல அந்த நாளுக்கு என்ன சம்பந்தம் தெரியல, ஆனா நாலு வகையான சூரியன் செய்யக்கூடிய முறைகளும் இருக்குது, அதுவும் நாலு வகை.
So the magician, in order to become a magician, the number one rule, he has to make kufu.
சூரியன் செய்யக்கூடியவன் சூரியன் செய்யறதுக்கு முதலாவது அவன் செய்ய வேண்டியது அவன் குஃபுர்ல ஈடுபடும்.
So as long as he doesn't do that, he will not be able to deal what his evil is doing.
சூனியத்துல சைத்தானோட சேர்ந்து அந்த வேலை செய்யறதுக்கு அவன் அந்த குஃபுர்ல ஈடுபடாத வரைக்கும் அதை செய்ய இயலாது.
So one type of magic that they do is the one that we just mentioned before, the one that you will either eat or drink.
அது ஒரு வகையான சூனியம் தான். ஒன்று நீங்க சாப்பிடக்கூடிய அல்லது குடிக்கக்கூடிய ஒரு பதார்த்தத்துல சூனியம் செய்யறது.
So usually pretty much common everywhere we have seen what they do, they collect the janaza water, those magicians, and then they will read some kufur things, and they will do some extra rituals and all that, and then they will give, actually we need three persons. So there will be the magician, there will be the victim, and there will be the one who will pay for the magic to be done on the victim. They need actually three people.
Janaza water, right? Aba சூனியத்தை ஒரு வகை தான் எப்படி செய்வாங்கன்னு சொன்னா, இந்த சாப்பிட குடிக்கக்கூடிய இந்த பதார்த்தம் எப்படி செய்யறதுன்னு சொன்னா, ஒருவாக ஜனாசா குளிப்பாட்டக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய மீதமான அந்த தண்ணி எடுத்து அவங்க அதுல அந்த குபர் சம்பந்தப்பட்ட வார்த்தைகளை ஓதி ஊதி அதை அந்த சூனியம் செய்ய வேண்டியவருக்கு, செய்யப்பட வேண்டியவருக்கு அந்த அந்த சாப்பாட்டை கொடுக்கறது. ஆக சூனியம் என்று சொல்லக்கூடிய தலைப்புல மூணு பேர் சம்பந்தப்படுவாங்க. முதலாவது சூனியம் செய்யக்கூடிய சூனியக்காரன், ரெண்டாவது சூனியம் செய்யப்பட்ட அந்த நோயாளி, மூணாவது யார் இவருக்கு நோய் உருவாகணும், இந்த சூனியத்தை செய்யணும் என்று சொல்லி பணத்தை கொடுக்கக்கூடியவர்.
So once all the ritual is done, they'll give that water to the specific person.
எப்ப இந்த சூனியம் செய்யப்படுமோ அதுக்கு பின்னால் அந்த சூனியம் செஞ்சவர் அவருக்கு, அந்த சூனியம் செய்யப்பட வேண்டியவருக்கு இந்த பதார்த்தத்தை உள்வாங்க கொடுப்பார்.
And then that one somehow will manage to just sprinkle a few drops of that dirty water in a meal or in a coffee or anything like you will put inside the stomach.
அப்ப என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த வாங்கினவர் அந்த தண்ணிய, அந்த மோசமான சூனியம் செய்யப்பட்ட விஷயத்தை அவங்க சாப்பாட்டுல அல்லது குடிபானத்துல டீ காபி அரைக்கலாம், அதுல கொஞ்சம் தெளிச்சு விடுவார்.
Yes, the magician they will say this is holy water.
இதை நீங்க சூரியகாரன் கேட்டா அவண்ட பார்வையில அது ஒரு புனிதமான தண்ணி, எங்களுக்கு சம்சம் மாதிரி அவன் ஒரு புனிதமான தண்ணி சொல்லுவான்.
In a country, you cannot build a well 100 meters close to a cemetery.
In a country, ஒரு இடத்துல 100 மீட்டர் அளவு ஒரு கிணறு தோண்டேலாத ஒரு இடத்தை பத்தி சொல்றாங்க.
Because of the water will get affected by the bacteria and all this because of the nearness to the cemetery.
அந்த இடத்துல என்னன்னா, 100 மீட்டருக்கு கூட அந்த இடத்துல தண்ணிய தோண்டினீங்கன்னு சொன்னா அதுக்கு கீழ உள்ள விஷஜந்து, அந்த விஷம், விஷவாயுகள், விஷம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதுல கலக்கலாம், அந்த கிணத்துல பிரயோஜனம் எடுக்க இல்லாம போகும்.
And these people are giving you janaza water to drink.
அந்த அப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இவங்க என்ன செய்யறாங்க, ஜனாசாவுடைய தண்ணிய, ஜனாசா தண்ணி அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தருவாங்க சூனியக்காரர்.
So it has no smell, it has no color, and it has no taste.
அந்த தண்ணி எங்களுக்கு அடையாளம் காண இயலாது, அதுக்கு எந்த வாசமும் இல்ல, சுவையும் இல்ல, மனமும் நிறமும் இல்ல.
So if anybody puts magic in a food in a plate, you will not really know if anything is there.
பொதுவாக ஒரு சாப்பாட்டு பதார்த்தத்துல சூனியம் கலந்தா உங்களுக்கு அது அடையாளம் கண்டுகொள்ள.
But what we have noticed, even don't fall into paranoia, but I'm just giving you for information. What we have noticed is when the magic is on the plate and in the food, and when you eat that food, your body will actually detect that something foreign has entered your body.
இதன இத பேசறதனால யாரும் சும்மா வளமையா சாப்பாட்டுல பயந்து கொள்ள வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்ல. ஆனா என்ன செய்யணும்னு சொன்னா, அப்படிப்பட்ட ஒரு சாப்பாட்டை நீங்க உட்கொள்ற நேரம், சாப்பிடுற நேரம் நீங்க உணர்வீங்க. ஏதோ உண்டு என்ற இப்ப வாயில போச்சு இந்த மாதிரி அந்த சூனியம் உள்ளுக்கு போறத நீங்க உணர்வீங்க.
And you start feeling very hot, and you start hot flashes and sweating.
அதனால அதனால சொன்னாங்க, ஆல்ரெடி பயப்படத்தேவை, சாப்பிட்டு கொஞ்சம் உடம்பு சூடாயிட்டா பயப்படத்தேவை எந்த நேரமும். ஆனால் அந்த நீங்க சூனியத்தை உட்கொண்டீங்கன்னு சொன்னா, சில நேரம் உங்க உடம்பு அப்படியே ஒரே நேரத்துல உஷ்ணமாகும், ஒரு சூட்டா அப்படியே உணரும்.
So the body is reacting, it's trying to expel it.
சில நேரம் அந்த நேரத்துல அந்த உடம்பு அதை வெளியாக்குறதுக்கு முயற்சி செய்யும்.
In the night, you will feel like you're getting a flu. You start shivering, cold, and vomiting.
இரவு நேரத்துல இதனுடைய அடையாளமாக உங்களுக்கு காய்ச்சல் மாதிரி ஏற்படலாம், அல்லது தடுமல் மாதிரி, உங்களோட உடம்பு நடுக்கம், இது மாதிரியானவைகள் ஏற்படலாம்.
Then the next day, everything start going down.
அடுத்த நாள்ல இருந்து திரும்ப கொஞ்சம் கொஞ்சமா அது உங்களுக்கு வலமையா போல குறைஞ்சு கொண்டு வரும்.
And then you look back onto your life, the last 2 years, or last 10 years, or last 5 years, you have seen yourself just falling. With everything, with relation, with the people, with the money, with marriage, with the family life, with anything.
இப்ப நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா, இதுக்கு பின்னால உங்களோட வாழ்க்கை என்ன நடக்கும்னு சொன்னா, கடந்த காலங்கள் 2 வருஷங்களை நீங்க பாத்தீங்கன்னா, நல்ல ஒத்துமையா இருந்தது உங்களோட குடும்ப வாழ்க்கை, உங்களோட பொருளாதார விஷயங்கள் எல்லாம் நாளுக்கு நாள் குறைஞ்சு கொண்டே போறத உங்களுக்கு பார்க்கலாம்.
So we will call it physical magic. So the magic that they use with the food.
இதுக்கு சொல்றது வெளிப்படை வெளி வெளிரங்கமான சூனியம், அது உணவுல சேர்க்கப்படுறது.
சோ ஒன் டைப். செகண்ட் டைப் இஸ் ஆல் தி மேஜிக் தட் இஸ் டன் அவுட்சைட் ஆஃப் தி பாடி.
அடுத்த வகையான சூனியம் எல்லாமே, பொதுவாக எல்லா சூனியங்களும் உடல் உள்ளுக்கு அனுப்புறதல்ல, வெளிரங்கமான வெளிப்படையான வெளியில தான் அந்த சூனியங்கள் நடக்கும்.
Taoist with photographs, sacrifices of animal hair, underwear, anything outside of the body.
அது எப்படின்னு சொன்னா, சில நேரம் படங்களை வச்சு, உருவ படங்களை கொடுத்து அந்த படங்கள்ல ஓதி ஊதுறது, அல்லது அந்த சூனியத்துக்காக வேண்டி ஒரு வெளியில ஒரு பிராணிய அறுக்கிறது, இது எங்களுக்கு சூனியம் ஆகலாம். அல்லது முடியை எடுத்து கொண்டு போய் அதுல உள்ள சூனியம் செய்யறது மூலமாக எங்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம். ஒன்று உள்ளுக்கு நாங்க சாப்பாட்டை எங்களுக்கு தந்து செய்யற சூனியம், ரெண்டாவது வெளியில எங்கட பேரை சொல்லி அறுத்த மிருகங்கள் கட்டின முடிகள் அல்லது படத்துல ஊதினது, இதுகளாலையும் பாதிக்கப்படலாம்.
சோ everything that has been done outside of the body will also have an influence on the body.
இப்படி வெளியில செய்யக்கூடிய சூனியமும் அது சூனியமாக இருந்தால், அந்த சூனியத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய விபரீதங்கள் பாரதூரம் உடல்லையும் ஏற்படலாம்.
With our humble research we have found so far that the magician are using 45 ways of doing magic outside of the body.
நாங்க உணவு உட்கொள்றது ஒருவாக, அதல்லாம உடம்புக்கு வெளியில செய்யக்கூடிய சூனியங்கள் எங்கட அனுபவத்துல நாங்க பார்த்திருக்கிறோம், கிட்டத்தட்ட 45 வகையான சூனியங்கள் இருக்கு.
And alhamdulillah for every symbolic magic that they are doing we have find one ayat of Quran that will nullify the effect.
அநேகமான அந்த 45 வகையான சூனியங்களுக்கும் 45 விதமான வித்தியாசமான குர்ஆன் ஆயத்துக்களை நாங்க கண்டிருக்கிறோம், அந்த சூனியத்தை வெட்டக்கூடியது.
The third type of magic that they do is something you cannot really touch or see.
மூணாவது வகையான, முதலாவது உட்கொள்றது, இரண்டாவது வெளியில செய்யறது, மூணாவது வகையான சூனியம் அதை பார்க்கவோ அதை உணரவோ முடியாத சில சூனியங்கள்.
So the magician, he will send a jinn to a specific person and the jinn will enter the body and he will either leave the magic in the body, sometimes he stay also, or sometimes he start causing like a heaviness, pain, like a disturbance in the body.
மூணாவது வகையானது எப்படின்னு சொன்னா, உணர இயலாது எப்படின்னு சொன்னா, சூனியம் செய்யக்கூடியவர் ஒரு ஜின்ன அது ஒரு சைத்தான உங்கள்கிட்ட அனுப்புறது, அது உங்கள்கிட்ட வந்து அந்த சூனியத்தை உங்க உடம்புல செய்யலாம், அதே நேரத்துல அந்த ஜின் உங்களோட மேல தங்கலாம் தங்காம போகலாம். இது ஒரு வகையான, மூணாவது வகையான சூனியம்.
So how do you know this pains and this heaviness is caused by the jinn? Most of the time you will start developing some problems, you will go for a scan, you will go for checks and this, they will say no, everything is fine.
அப்ப இந்த ஜின் எங்க உடம்புல வார நேரம் இது செய்யப்பட்ட சூனிய நேரத்துல ஒரு பாரத்தை உடம்புல உணரலாம், அல்லது ஒரு நோவு உணர்ச்சி ஒன்று ஏற்படலாம். இந்த சந்தர்ப்பத்துல எப்படி அடையாளம் காண்றதுன்னு சொன்னா, இந்த நோவு இந்த பாரம் ஏற்பட்ட உடனே நாங்க வளமையாக உடம்புல வந்த மாற்றங்களுக்கு நாங்க ஸ்கேன் செய்யற மாதிரி ஒரு ஸ்கேனிங் ஒரு மருத்துவ வழியை செஞ்சு பாக்குறது, ஆனா அதுல எந்த ரிசல்ட்டும் வராது, இதுல எந்த நோயிட அடையாளமும் இருக்காது.
And you will find people they will carry these problems for years.
இப்படிப்பட்ட மக்கள் இந்த நோயை சுமந்து கொண்டிருக்கிறத நாங்க பார்த்திருக்கிறோம்.
We had one patient in Indonesia. He woke up one morning. He actually, what happened to him, when we saw him, he told us that when he was sleeping in the night, he dreamt that the jinn was sitting on his left side.
அப்ப இந்தோனேஷியால இது மாதிரி ஒரு நோயாளியை நாங்க பார்த்திருக்கிறோம். அவர் இரவு தூங்குற நேரம் தூங்கினவர், காலையில் எழும்புற நேரம் இந்த பிரச்சனைக்கு உட்பட்டவர். இவர் என்ன நடந்துச்சுன்னா, இவர் இரவுல உணர்றாரு, இவருக்கு பக்கத்துல ஒரு ஜின் ஒன்று, அல்லது இவர் காண்றாரு ஒரு ஜின் வந்து இவருக்கு பக்கத்துல அடிக்கிற மாதிரி, அல்லது ஜின் பக்கத்துல ஒரு அசைவை ஏற்படுத்துறதை இவர் உணர்றார்.
And in the morning when he woke up, his whole arm and his whole leg was numb, like paralyzed.
அவர் காலையில் எழும்புற நேரம் அவருக்கு ஏற்பட்ட அந்த சூனியத்தினால இந்த இடது பக்க கை கால் எல்லாம் உணர்ச்சி இல்லாத, அதாவது
ஏற்பட்ட மாதிரி.
நான் இது கதைகள் சொல்றதல்ல, இது நடந்த சம்பவங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன்.
So first type of magic they do in the food. Second type, what was?
Outside.
Third type is the jinn, he comes and he put in the body. The fourth type is actually, this type is done when they don't have any personal belongings or any names of the person to target. They don't have anything. So they will prepare the water, they will prepare the magic, everything. And they'll make sure that the person targeted, they will put the, they'll spill the water either in front of the house, in front of the car, in front of the bike or the shop. So they'll make sure that the person targeted will be the one who will step on that.
முதலாவதுவாக சூன்யம் என்ன? சாப்பாட்டில் உள் கொடுக்கிறது. ரெண்டாவது வகையான சூன்யம், உடம்புக்கு வெளியில செய்யக்கூடிய உணரக்கூடியவைகள். மூணாவது, எந்த உணர்ச்சியும் இல்லாம ஜின்களை அனுப்பி ஒரு மனுஷனுக்கு செய்யக்கூடிய சூன்யம். நாலாவது வகை, இது மூணுலையுமே ஒரு மனிதன் குறிப்பாக்கப்பட்டு தான் சூன்யம் செய்யப்படும். நாலாவது வகை யாரையும் குறிப்பாக செய்யறதில்லை. அது ஒரு தண்ணில சூன்யம் செய்யறதா இருந்தாலும், ஒரு ஒரு விஷயத்துல ஒரு பதார்த்தத்துல சூன்யம் செய்வாங்க, பொதுவாக சூன்யத்தை செய்வாங்க. இதன் மூலமாக யாரு குறிக்கப்படுறதுன்னு சொன்னா, அது ஒரு கடைக்கு முன்னால ஊத்தலாம், அல்லது ஒரு வீட்டுக்கிட்ட ஊத்தலாம், ஒரு வாகனத்துக்கிட்ட ஊத்தலாம். ஊத்தினது மூலமாக யாரு முதலாவது அதை மிருக்கிறாரோ அல்லது அதை தாண்டாரோ, அதை தாண்டி போறாரோ, அவருக்கு தான் அந்த சூன்யம் குறிப்பாகும். நாலாவது வார்.
So these are the four types. The last one is actually a little bit more tricky, because the jinn, he will sit in that spot, so where the water has been spilled. So actually, because there is no information on the victim that is to target, the first person who will walk on that will cope the jinn attack and the magic.
நாலாவது வகையான சூன்யம் ஒரு வகையான தந்திரமான சூன்யம். அது எப்படின்னு சொன்னா, செஞ்சு அது ஒரு இடத்துல போடப்பட்டிருந்தால், ஊத்தப்பட்டிருந்தா, அதுக்கு பக்கத்துல அதுக்கு தேவையான ஜின்னோ யாரோ உட்கார்ந்திருப்பாங்க. அப்ப யாரு குறிப்பாக்கப்படுறதுன்னு சொன்னா, முதலாவது வந்து மிதிக்கிறவரு, முதலாவது தாண்டவருக்கு அந்த சூன்யம் பாதிக்கப்படும். அந்த ஜின் அவரை தாக்குவாங்க.
So if you go out of the home without protection, without wudu, without dua, with minimum protection, we can be any time under those attacks.
அதனால நாங்க வீட்ல இருந்து போற நேரம் வுது இல்லாம, ஓதல்கள் ஓதாம, நாங்க எங்களுக்கு செய்ய வேண்டிய பேசிக் பாதுகாப்பு முறைகளை நாங்க செய்யாம வீட்டில இருந்து வெளியில போனால் அல்லாஹ் பாதுகாக்கணும். எந்த சந்தர்ப்பத்திலையும் யாரும் தாக்கப்படலாம்.
In Eastern Europe, we have one case like this.
கிழக்கு ஐரோப்பாலையும் ஒரு விஷயம் நடந்ததா சொல்றான்.
There was a wedding, like the woman's side. And in that wedding, for the one night, for that very wedding, in one night, 50 women, they collapsed on the floor and been transported to the hospital. 50 women.
And the East Europe, and the கிழக்கு ஐரோப்பால நடந்த ஒரு செய்தி, ஒரு கல்யாணத்துல ஒரு சூன்யம் செய்யப்பட்ட நிகழ்ச்சி பத்தி சொல்றாங்க. அந்த அந்த கல்யாண நிகழ்வுல ஒரே இரவுல அந்த இன்சிடென்ட் நடந்ததுனால 50 பெண்கள் ஒரே சந்தர்ப்பத்தில் உணர்ச்சி அற்று விழுந்து அவங்க ஹாஸ்பிட்டலைஸ் பண்ண, அதாவது வைத்தியசாலைக்கு எடுத்து சென்ற ஒரு சம்பவம் நடந்தது.
So what happened, the magic was spilled there, and as women, you know, they went out to for the festivity and all that. And of course, you know, no much protection and no much dua, because it's a festive day and all that. So what happened, they step on the magic, and at the same very time, they all collapse at the same time.
பாருங்க, அதனால ஒரு ஒரு சந்தர்ப்பம், எப்பயுமே கலியாட்டங்கள், கல்யாணங்கள், இந்த கூத்துகளுக்கு நாங்க போற நேரம், சில நேரம் அநேகமா நாங்க எல்லாம் மறந்து ஓதல்களை மறந்து போறது. இது போனதுனால எந்த அளவுக்கு விபரீதம் சொன்னா, 50 பெண்கள் ஒரே சந்தர்ப்பத்தில்
பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க.
நாலு வகையான அறிகுறிகள் இருக்குது, நாலு வகையான செய்முறைகள் இருக்குது சூன்யம், மூணு வகையான நிவாரணம், அந்த நோயை குணப்படுத்துற மூணு வகைகள் இருக்குது.
So for the type of magic that we eat, there is one way of treatment. But
சாப்பிடக்கூடிய அந்த சூன்யத்துக்கு ஒரு வகையான வைத்திய முறை இருக்குது.
There is some plant in a prophetic medicine which called senna leaves, senna maki.
அப்படி அந்த சொன்ன பேர்ல இருக்கக்கூடிய ஒரு வகையான ஹதீஸ்ல வரக்கூடிய சில வைத்திய முறைகள் இருக்குது.
We use them with cedar leaf together. Cedar.
ஒரு வகையான இலைகளை வச்சு நாங்க என்ன செய்வோம், அந்த நோய்க்கு, அந்த சூன்யத்துக்கு, சாப்பிட கொடுத்த நோய்க்கு சில இலைகளை வச்சு நாங்க வைத்தியம் செய்வோம்.
இலந்த
இலந்த
நேச்சுரல் லக்ஸேட்டிவ். the way we treat people, we will prepare the Quranic water with the Ruqya ayat and with the ayat that I was mentioning before, with the 45 ayat for the symbol. And then we will give that to the patient to drink as a laxative, as a washing of the stomach.
அதுக்கு தேவையான குர்ஆன் ஆயத்துக்களை ஓதி அந்த குர்ஆன் ஆயத்துக்கள் ஓதப்பட்ட அந்த தண்ணிய நாங்க நேரத்தோட சொன்னமே 45 வகையான சூனியத்துக்குரிய 45 வகையான ஆயத்துக்கள் இருக்குது, அந்த ஆயத்தையும் அதோட சேர்த்து அந்த ஓதப்பட்ட தண்ணி அவருக்கு குடிக்க கொடுக்கிறது, அந்த உள்ளுக்குள்ள வெளியாகிறதுக்காக வேண்டி.
So when the patient is affected with the magic in the stomach, when he'll drink those leaves, what happened, the sana leaves, they will clean the stomach and the Quranic water will expel the magic out.
இப்ப இவருக்கு என்ன நடக்கும்னு சொன்னா, அந்த இலந்தையில கலக்கப்பட்ட அந்த தண்ணி, அவர் ஓதப்பட்ட அந்த தண்ணியை குடிச்ச உடனே அந்த இலை உள்ளுக்குள்ள வெளிப்படையான வேலைகளை செய்யும். குர்ஆனுடைய அந்த வார்த்தைகள் அந்த சூனியத்தை அவர் உடம்புல இருந்து
வெளியாகிடும்.
அந்த சந்தர்ப்பத்தை நீங்க உள்ளுக்கு நெருக்கிற மாதிரி, அது இப்ப குளிர மாதிரியான சில வகையான மாற்றங்கள் உங்களுக்கு தெரியலாம்.
We will use the tahlil water, the ruqya water.
உடம்புக்கு வெளியில செய்யப்பட்ட சூனியத்துக்கு என்ன செய்யறதா, அதுவும் ஓதப்பட்ட அந்த தண்ணிய பாவிக்கிறது.
So what we have noticed is the when the magic, because it is done outside of the body, most of the time you can't find it, most of the time.
அநேகமான சந்தர்ப்பங்கள்ல இந்த உடம்புக்கு வெளியில செய்யப்பட்ட சூனியங்களை கண்டுபிடிக்கிறது கஷ்டம்.
Of course the quickest way will be to find the magic, destroy the magic and finish the problem.
அவசரமா செய்யலும் சொன்னா நாங்க அவசரமா அதை எடுப்போம், எடுத்து அதுக்குரிய பரிகாரத்தை செஞ்சு நாங்க இல்லாமக்கிடுவோம்.
But the evil has gone so far that if I tell you the way the magician did the magic, you'll be horrified.
நாங்க எப்படி சூனியங்கள் செய்யப்படுது, கிட்ட இருக்காது, எவ்வளவு தூரம் இருக்கும்ன்றத பத்தி நான் உங்கள்கிட்ட சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க.
Just for information, we have one of a surgeon back home.
ஒரு தகவலுக்காக சொல்றேன், ஒரு டாக்டரை பத்தி பேசுறார்.
He was working with a magician.
அவர் ஒரு சூனியக்காரரோட சேர்ந்து வேலை செய்யக்கூடியவர்.
So when the patient will pass away, the magician will give him big money and he will give him a picture and things like this to put in the mouth of the dead person.
எப்படி செய்வார்னு சொன்னா, யாராவது மவுத் ஆனதுக்கு பின்னால அந்த டாக்டருக்கு அவர் பெரிய காசி பணம் கொடுப்பார், கொடுத்து அந்த படத்தையும் காட்டுவார். அது செய்யப்பட்ட சூனியத்தை மவுத்தா இருக்கக்கூடிய மையத்துடைய வாயில போடுறதுக்கு. அப்ப அந்த டாக்டருக்கு அதுக்குரிய தேவையான இன்ஃபுளுன்ஸ் இருக்கும், அவர் அதை போய் அந்த ஜனாசாவுடைய வாயில அதை போடுவார்.
And then they will stitch the mouth.
அதுக்கு பின்னால அந்த ஜனாசாவுடைய வாயை தச்சு விடுவார்.
And then they'll go for ghusl and put it in the ground.
அதுக்கு பின்னால அதை அவங்க குளிப்பாட்டு வேண்டிய வேலை செஞ்சு அடக்கிறதுக்குரிய வேலையை செய்வாங்க.
Now I'm asking you, even if you know where the magic is, how are you going to do?
இப்ப இந்த சூனியம், இந்த செய்யப்பட்ட சூனியத்தை மையத்துடைய வாயில போட்டு தச்சு அடக்கி இருந்தா நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறோம் இந்த சூனியம் எங்க இருக்குதுன்னு சொல்லி? சூனியம் செய்யப்பட்டது தெரியும், எங்க இருக்குது?
Or sometimes what they do, when the person dies in the morning, so they'll dig the hole in the afternoon and those people are looking for those places.
அல்லது சூனியம் எப்படி செய்யப்படுதுன்னு சொன்னா, காலையில ஒரு மனுஷன் மௌத்தானதுக்கு பின்னால அந்த இடங்களை குறி வச்சு அவங்க மாலையில போய் அந்த ஜனாசாக்களை தேடி அதுல அந்த சூனியத்தை வச்சிருவாங்க.
So what they'll do, they'll dig a little bit hole in the cupboard and they'll put the magic, put the soil on top, and then when they put the body and the soil on the top, then you finish.
அல்லது சில இடங்கள் என்ன செய்வாங்க, மவுத் அடக்கிறதுக்கு முன்னால, மையத்தை அடக்கிறதுக்கு முன்னால கபர்ல உள்ளுக்கு போயிட்டு கபர ஒரு இடத்தை தோண்டி அதுல அந்த சூனியத்தை வச்சு மூடி அதுக்கு மேல மையத்தை வச்சு அடக்கம் செய்வாங்க. இப்ப சூனியத்தை எப்படி கண்டுபிடிக்கிறேன்?
And as long as the magic is alive, if you can say, or is still intact, the effect will be there.
அப்ப எந்த காலம் எல்லாம் அந்த சூனியம் இயங்கிக் கொண்டிருக்குமோ அந்த காலம் எல்லாம் அந்த சூனியம் செய்யப்பட்டவர் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பார்.
And they know that very well.
அவங்களுக்கு தெரியும் இது இப்படி தான் நடக்கும் என்று சொல்லு.
Because when they do the magic, they wrap in a sticky tape, they put leather on it, they put the copper, they protect the magic very well.
அதனால அந்த சூனியம் இயங்கி கொண்டு இருக்கணும்ன்றதுக்காக வேண்டி அந்த சூனியக்காரர் என்ன செய்வாங்கன்னா, அதை தச்சு, அதை தேப்பாளால ஒட்டி, தோளால மறைச்சு, அதை தச்சு இப்படித்தான் அதை மறைப்பாங்க. அந்த சூனியம் இயங்கி கொண்டு இருக்கணும் இவரு பாதிக்கப்பட்டதுக்காக.
So even if it's in the ground, it will last for years.
அது நிலத்துலதான் இருந்தாலும் அப்படிப்பட்ட சூனியங்கள் வருஷ கணக்கு இயங்கிக் கொண்டிருக்க சந்தர்ப்பம்
இருக்கு.
ஒவ்வொரு நாளும் அவங்க யோசிக்கிறாங்க எப்படி புதுசா ஒரு சூனியம் செய்யலாம்.
One new technique we discover is that they do the magic, they go fishing with it.
ஒரு புதிய வகையான சூனியம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எப்படின்னு சொன்னா, அந்த சூனியத்தை செஞ்சு கொண்டு அவங்க மீன் பிடிக்கிறதுக்காக போவாங்க.
So once the fish comes, he will bite the hook with the magic inside. They'll take the fish, they'll remove the hook, and they'll let the fish.
என்ன செய்வாங்கன்னா, மீன் பிடிக்க போயிட்டு பிடிக்கிற அந்த மீனை தூரத்துல ஆழ்கடல் அந்த மீனை பிடிச்சி அந்த மீன் வயிற்றுல அந்த சூனியத்தை வச்சு திரும்ப அந்த தூண்டில தள்ளட்டி மீனை ஆத்துல விடுவாங்க.
So the magic may be done in Sri Lanka, but the fish he went to Australia.
இப்ப நீங்க ஸ்ரீலங்கால இப்படிப்பட்ட ஒரு சூனியம் செய்யப்பட்ட ஒரு மீன் வயிற்றுல போட்டா சில நேரம் ஆஸ்திரேலியால இப்ப அந்த மீன் இருக்கலாம்.
Then you say, how will you do now?
இப்ப நாங்க எப்படி செய்யறோம், அந்த சூனியத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது?
Alhamdulillah, we have a solution.
Alhamdulillah, அதுக்கும் எங்கள்ட்ட தீர்வு இருக்குது.
So with all the ayat of ruqya that we are reading in the bottle and all the specific 45 ayat that I was mentioning, for the one who wants we can give also a reference. We'll read all those ayah on the water and you will wash every day after Maghrib without water.
இங்க எப்படி செய்யறேன்னு சொன்னா, ஒரு வகையான வைத்தியம் செய்யறாங்க. ஒரு தண்ணி போத்தல் எடுத்து அதுல அந்த 45 வகையான சூர ஆயத்துக்களையும் ஓதுறது. அது தேவையானவங்களுக்கு அதனுடைய ஆதாரங்கள் தரலாம் என்று சொல்றாங்க. அந்த 45 வகையான ஆயத்தையும் ஓதி அந்த தண்ணியை ஒவ்வொரு நாளும் மகளிருக்கு பின்னால் அவர் குளிச்சு வாரது.
So we have noticed that if you wash without water for a certain period of time, even though you didn't find the magic word it is, the effect of the magic will be nullified, will be cancelled.
Alhamdulillah, inda murayila Quranude inda ayathukal odi kulikkira inda amaippila thodandu kalugi vandal sila kaalangal ivar inda thanniyila kalugi varadanal anda shooniyam iyangikondirundalum shooniyathudeya anda vipareeda anda paaravara vera melna varadu.
So the other two afflictions, so the one when you step on the magic and the one when the jinn he put the magic inside, you treat in one way.
Adutha modalavad enna vaha modalavad enna vaha saapaadukku ponaal adukuriya vaha dhaan thannil odi elandeyiloda kalandu kudikkirad. Rendavathu velila seiyapattirundal adukku தேவையான ஓதல்களை ஓதி அந்த தண்ணியை செய்யறது ரெண்டாவது சொன்னாங்க. மூணாவதும் நாலாவதும் ரெண்டு, ஒன்று ஜின் மூலமாக வந்து உடல்ல சேர்றது அல்லது மிதிக்கப்பட்டு செஞ்சப்பட்ட இந்த ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே வகையான வைத்தியம்.
So again we found into the prophetic medicine the hijama method of treating.
அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சுன்னத்தான வழியில இருந்து கண்டுபிடிச்ச ஒரு வகையான வைத்தியம் தான் ஹிஜாமா. ரத்தம் குத்தி எடுக்கிற மூலமாக செய்யக்கூடிய வழிமுறைகள்.
So the way we will treat when we'll do the specific pose. So when you will actually walk on magic, it will affect especially the leg area. So we start having very heavy legs, pains and all that. So what we do, we put the cups in the legs. And for the other, when the jinn, he put the magic into the body, then we will do the specific points in the body.
அந்த ரத்தம் குத்தி எடுக்கிறது கப்பிங் செய்யறது எப்படின்னு சொன்னா, அநேகமா நீங்க சூனியத்தை மிரிச்சிங்கன்னு சொன்னா காலில் அதனுடைய சூனியம் பரவலாம். அப்ப அந்த காலில் பரவினா பாரமான கால், காலில் நோவு, இப்படிப்பட்டவைகள் சூனியத்தால பாதிக்கப்பட்டிருந்தா காலில் கப்ஸ் அடிச்சு என்ன செய்வாங்க, ரத்தம் குத்தி எடுப்பாங்க, அந்த ஹிஜாமா செய்வாங்க. அல்லது ஜிங் உடல்ல சேருவதன் மூலமாக உடல்ல ஏதாவது மாற்றங்கள் வித்தியாசங்கள் வந்தா உடம்புல ஏனைய பகுதிகளையும் எந்த இடத்துல பிரச்சனை இருக்கிறோம் அந்த இடங்களை கண்டெடுத்து அதுல ஹிஜாமா செய்வதன் மூலமாக ரத்தம் குத்தி எடுப்பதன் மூலமாக அந்த நோயை குணப்படுத்தலாம்.
So when you start reading Quran, when you start reading the ayah of Ruqya, what happened? The jinn inside the body, he will be reduced to a very little volume.
அது ஜின் உடம்புல சேர்ந்திருந்தால் அந்த சந்தர்ப்பத்தை நாங்க குர்ஆன தொடர்ந்து அதுக்கு தேவையான ஆயத்துக்கள் ஓதக்கூடிய நேரத்துல அந்த ஜின் சுருங்கி ஒரு சின்ன அளவுல அவர் வந்துடுவார் அந்த ஜின்.
And through the hijama cup, because of the depression that is caused, the jinn will be extracted out.
அந்த சந்தர்ப்பத்துல நாங்க குர்ஆன ஓதிக்கொண்டு ரத்தம் குத்தி எடுக்கிற நேரம் அந்த சின்ன அளவுல வந்த ஜின் அந்த ரத்தம் வெளியாகக்கூடிய ரத்தத்தோட சேர்ந்து உடம்புல இருந்து வெளியே வந்து அந்த நோய் குணமாகும்.
So it's a double benefit. We get the medical benefit and we get the jinn and magic.
அப்ப இப்படி கப்பிங் செய்யற நேரத்துல எங்களுக்கு ரெண்டு வகையான நலன் கிடைக்குது. முதலாவது ஜின்னும் வெளியாகி அந்த சூனியமும் வெளியாக போகுது, உடம்புல உள்ள மருத்துவ ரீதியான நோய்களுக்குரிய நிவாரணமாகவும் அது அமைது.
So for that we came to give you a little bit of information and we are here also for sometimes to treat people if anybody is in need of any help. This brother Amjad was there somewhere there, you can see him, the tall guy over there with the white cap. If you need anything, you can just go to him and he will give you some brief explanation. Can you stand up? Then they see you.
Aha, naanga indha sila thagavalgal ungalku ipa thandirukkom. Adhe nera idu ipdi patta shoonyathude sila thagavalgal ungalku kedachirukku. Ipa edhavadhu ungalku idhu sambandhapatta nivaranangal peranum alladhu ivangala sandhikkonumaa irundhal naanga konja naalukku inge irippom inshallah. Appa engada thagavalgal engada Amjad brother irukkar avaroda neenga thodarpu kollalam konja elimeniyala paathu padirundha.
So he's the one who's going to take the appointment. Just bear in mind, we are here for a very very limited time. It is just our purpose here is to give information and to create a movement. So by treating few patients, then we will know that alhamdulillah we can treat our spiritual problem in a Quranic way into the compound of Sharia.
நாங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் நீங்க இருக்கிறதுனால எங்களுக்கு மிகவும் நேரம் காலம் குறிப்பிடப்பட்டது. நாங்கள் அவரோட தொடர்ந்து இப்போ நீங்கள் அவரோட தொடர்பு கொள்ளலாம். எங்களோட நோக்கம் இதுல இந்த சூனியம் சம்பந்தப்பட்ட தகவல்களை மக்களுக்கு மத்தியில் பரத்துறது, அதே நேரத்தில் ஈமான் சம்பந்தப்பட்ட குர்ஆனால ஹதீஸ் வந்த வழிமுறைகள்னால இந்த சூனியத்தை குணப்படுத்தலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு தகவலையும் மக்களுக்கு மத்தியில் பரப்புறது, அதற்கான வழிமுறைகளை நீங்க தேடிக்கொள்ளலாம் என்று சொல்றதுக்காகத்தான் நாங்கள் இங்க வந்திருக்கிறோம்.
So the method is very clear, is translucid and is open.
ஆஹா, இந்த வழிமுறைகள் இந்த விஷயங்கள் எல்லாம் தெளிவானது, அதாவது வெளிப்படையானது, யாருக்கும் இதை தெரிஞ்சு கொள்ளலாம்.
So there is no hidden thing, so there is no thing, so it's properly explained as I explained now. If you need further explanation, then we can meet after the talk, inshallah. If you have some more explanation, then we can sit with you.
யாரும் தேவைன்னா தெரிஞ்சுக்கொள்ள தேவைன்னு சொன்னா தெளிவாக நாங்க எல்லாத்தையும் ஒன்று மறைவான விஷயங்கள் இல்ல தெளிவாக சொல்லுவோம். உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, அதுக்கான வழிமுறைகள் என்ன செய்யணும் என்று சொல்றதை நாங்கள் வெளிப்படையாகவே செய்வோம். அதனால உங்களுக்கு ஏதாவது தெளிவு பெற வேண்டியிருந்தால், இன்னும் தகவல்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியிருந்தால், நாங்கள் பயனுக்கு பின்னால் உங்களுக்கு வந்து எங்களை அணுகி கேட்டுக்கொள்ளலாம். என்ன இல்ல சேகர்,
I extended little with my time, but we will allow if you have any questions very quick, like 5-10 minutes.
அவசரமா ஏதாவது சுருக்கமான கேள்விகள் கேட்க இருந்தால் உங்களுக்கு கேட்டுக்கொள்ளலாம்.
Have any question? Quranic ayat. And then he read Fatiha, and then the person he got cured. Then they went to see, then they had the reward, you know, of the sheep. Then they went to see Rasulullah sallallahu alaihi wasallam and asked, Ya Rasulullah, is this halal or not, you know? So they asked. And then Rasulullah sallallahu alaihi wasallam said, this halal, who told you? And then he said, I got it from my own inspiration. So what did he do? He just read Fatiha. But because nowadays our iman are very weak and we are making so much sins, we need to read more to have that effect.
So, குர்ஆன்ல இந்த இதுதான் தெளிவாக இந்த ஹதீஸ் தான் சொல்றதுக்கல்ல, சொல்றாங்க அந்த ஒரு சஹாபிய சம்பவம் கொண்டு வர்றது, ஒரு சஹாபிய ஒரு என்ன சொல்றது இந்த நத்துவகாலி தேல் கொத்தின நேரம், இன்னொரு சஹாபி சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி கொண்டே இருந்த நேரம் அவருக்கு அந்த நோய் குணமாயிட்டு, அந்த விஷம் குணமாயிட்டு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டாங்க, யார சொல்லலாம், நாங்க இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் ஒருத்தர் தேல் கொத்திச்சு, நாங்க அவருக்கு ஃபாத்திஹா ஓதி நேரத்தில் அவர் குணமாயினார், இது ஆகுமானதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன்ன்றதுனால இது ஆகுமானது, நீங்க செய்யலாம்னு சொல்லி. அப்ப அன்றைக்கு இருந்த ஈமான் வேற, இன்றைக்கு எங்கள்கிட்ட ஈமான் குறை, அதனால நாங்க நிறைய இன்னும் அதிகமாக ஓதக்கூடிய சந்தர்ப்பத்துல குர்ஆன்ல அல்லாஹ் நிவாரணத்தை வச்சிருக்கிறதாக சொல்றாங்க.
The problem we are facing today, without any offense to the ulama or anyone, is the misuse of tawiz.
இன்றைக்கு நாங்க முகம் கொடுக்கக்கூடிய ஆகப்பெரிய பிரச்சனைகள், இதை உலமாக்களோ செய்யக்கூடியவங்களோ தவற எடுத்துக்கொள்ள கூடாது. இன்னைக்கு அநேகமானவர்கள் இத தவறான முறையில ஓதல்கள், இந்த இப்படி நாங்க செய்யறோம் வைத்தியம் என்று சொல்லி இன்னைக்கு மக்கள் வழி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்க தவறான வழியில்.
Some, because the problem that we find today is some people are hiding themselves behind the religious picture and they are doing very evil things.
அவங்க எப்படி செய்றாங்கன்னு சொன்னா, தங்களை மார்க்க உடுப்புள்ளுக்கு மார்க்க தோற்றத்துள்ளுக்கு அவங்க ஒழிச்சிக்கொண்டு, அதாவது வெளிப்பட சொன்னா இப்படிப்பட்ட சில சூரத்தை வச்சுக்கொண்டு என்ன செய்யறாங்கன்னா, தேவையில்லாத மோசமான வழிகள், கிளையான பொய்யான விஷயங்கள் செஞ்சு
கொண்டிருக்கிறாங்க.
வெளிப்படையா நாங்க சொல்லி தருவோம், உங்களுக்கு ஒரு நிவாரணங்களை சொல்லி தருவோம். எந்த அளவுக்கு சொன்னால் அவைகளை கொண்டு நீங்களே ஓதி நீங்களே நிவாரணம் பெற்றுக் கொள்ளலாம்.
ஏதாவது
கேள்விகள் இருக்கிறதா? சுருக்கமான கேள்விகள்.
Yes. Yes. Oh. So the brother, for the one who didn't hear, he is asking, who is this? Your somebody. Okay. Okay. So he knows a person, when he recites Quran more and more, Quran recited, the effect on him is more and more, right? The person, yeah. So what's happening actually, because the jinn is inside the body, when you start reading Quran, you will actually burn the jinn. So if you don't have that spiritual strength and that strong character, when you start reciting Quran, we have this many times. Especially this happens to ladies, because ladies are, from character, they are pretty much weak, you know. So we have this sometimes when they will come for salah, they won't be able to pray. Or they will be blocked in a position. They will be blocked in qiyam, or they will be blocked in ruku, or in sajda. We have people that they can't even pray, they can't even come close to namaz, to salah, because of the jinn. It is not the reason, we still try to struggle and try to fulfill the commandment of Allah Ta'ala. But sometimes it is that bad that the people they come.
கேட்கப்பட்ட கேள்வி வந்து, சில நேரம் இப்படிப்பட்ட வைத்தியங்கள் செய்யற நேரம், குர்ஆன் ஓதுற நேரம், சூன்யம் செய்யப்பட்டவங்க மிச்சம் கஷ்டப்படுறாங்க. இன்னும் இன்னும் அவங்க வருத்தங்கள் பிரச்சனைகள் கூடிக்கொண்டு போறதை நாங்க பாக்குறோம். அவங்க சொல்றாங்க அது பொதுவான சாதாரணமான விஷயம் தான். ஏன் சொன்னால் உள்ளுக்குள்ள ஜின்னுக்குரிய வைத்தியம் செய்யப்பட்ட நேரம் அது எரியும். அந்த ஜின் அப்படியே சாம்பலாகிற ஒரு நிலைமையும் இருக்குது, அது அல்லது வெளியாகக்கூடிய நிலைமை. இதனால அவங்க அமல் செய்யறதுக்கு சோர்வான நிலைமைகள். அதனால சொல்றாங்க இது பெண்களுக்கு அதிகமாக நடக்கலாம். இந்த விஷயங்களுக்கும் நாங்க அமல்கள் தடைபட்டுற கூடாது. நாங்க இன்னும் இன்னும் அதிகமா செய்யறதன் மூலமாக அவைகளை முறியடிச்சு நாங்க முன்னுக்கு வந்து அந்த நோயில இருந்து நிவாரணம் பெற்றுக் கொள்ளணும்ன்றதா சுருக்கம்.
If you just to come back to that case, if you have listened little bit of what we mentioned before, you will notice that person might probably have those symptoms, you know, the stomach aches, the migraines, things like that.
அப்படி
then it is a result of a magic, and the magic brought the jinn inside the body. So that's why the jinn is not leaving the body even though you recite Quran, because the magic has brought the jinn. So actually to treat it, you have to treat the magic.
யாராவது சில நேரம் அமல் செய்யறதுல கஷ்டங்கள் காண்றாங்க, சும்மா அமல் செய்யறது கஷ்டமாக இருந்தால் நாங்க நீங்க நேரத்தோட கேட்டிருப்பீங்க, அவங்களுக்கு வேற வகையான அந்த சூன்யத்துடைய அறிகுறிகளும் இருக்கும். அதனால அந்த அறிகுறிகளை வச்சு அந்த ஜின்னுக்கு அந்த நோய்க்கான நிவாரணத்தை நாங்க செய்யலாம். How they get power for all this nonsense? Yeah.
This is the essence of shirk actually. The bigger the shirk you will do, the bigger the kufr you will do, the bigger power they will have. So now unfortunately the extent that they have come to is to sacrifice even human for the jannah.
Na shirku kufr endra adhavad ketanga ipidi patta sevallada shunyangal ivaiga seiradukuriya sakthi engala varudhu nu solli sesoran eemanukku sakthi ullamai shirkuda kufruda sakthi undirukide adan moolamagathan avanga adukuriya sakthiyila petrukolranga. எந்த அளவுக்கு சொன்னால் இன்றைக்கு உள்ள சூனியத்துல சில விஷயங்கள் உயிர்களை கூட கொலை செஞ்சு அவைகளின் மூலமாக சக்தி எடுத்து அவைகளை சூனியத்துல பயன்படுத்தலாம்.
இன் பாகிஸ்தான் யூ கேன் பை ஆர்ம் ஆர் லெக் ஆர் ஹெட் ஆஃப் எ பர்சன் ஃபார் $50
பாகிஸ்தான்ல சொல்றாங்க ஒரு கால் கை தலைய கூட ஒரு $50 உங்களுக்கு எடுத்துக் கொள்ளலாம்.
Then after we wonder, you know why Allah is sometimes sending calamities on places. We don't know what we are doing.
நாங்க பாக்குறோம் ஏன் எல்லாரும் சோதனைகள் வேதனை சில இடங்கள்ல வருதுன்னு சொன்னால் அங்க நிறைய காரணங்கள் அதுக்கு இருக்கலாம்
பின்னால். உண்மையில
மஞ்சள் சொல்றது இந்த வகையான ஒரு வகையான நோய் நிவாரணம், அதுல உள்ள எல்லாம் குர்ஆன் தான். Also healing like
you. Yes.
So rather than heal, so
Yeah, the prevention is from the sunnah. So if you read all the adhkar, the brother is asking, so if a person gets treated, then after the treatment, how can he protect himself? So if we read in the sunnah, we have all the adhkar, all the protection, dua, everything, to get protected. Once the person is affected, it is like when you have the precaution of hygiene. So what you will do, you will wash your hand with the soap, you will dry it, then no microbe, then you can eat and everything. But now I'm asking you, if you cut your hand, will be enough now to wash with water and soap? No. So what you'll have to do, you'll have to disinfect the area, to put the band-aid, to replace the band-aid until the skin comes back to normal. Once you get healed, then the adhkar and everything will be as a protection. But if you are affected, you will just sort of keep level. So you are affected, you are sick, you are doing all the adhkar and all the amal, so you will feel that you are struggling, but you are keeping it balanced. But if you don't do, then you will fall.
He's saying that even if you do these kind of healing, he...
No. Okay. This is where, because we have to understand what is the wisdom behind somebody being affected by black magic. The wisdom is actually because most of the people who are affected by black magic, they are actually little bit out of the track. Out is a big word, but like a reminder, you know, to come back. And we have noticed that people who come for treatment, they have increased their ibadah and their amal so much that in a normal time, they would have not done. I have one patient in England like this. And I give her one amal to recite Tasbih Yunus 125,000 times within a period of 2 months and a half. That makes 2,500 a day. If you do it fast, it will take you 2 hours every day. And I ask her, I said, tell me the truth. I said, if you were not sick with the black magic, will you do that? She said, no. So you got your answer. So it's actually a boost for, it is a calamity rahmah. You know, you will get a little bit of shake, but through that shake, you will increase your connection with Allah Ta'ala. And this is what we want in the end. You know, and then once you get out of the problem, you continue that. You don't give up. So you continue those amas, you continue this adhkar that you are doing. So that needs to be a part of our life.
சுருக்கம் என்னன்னு சொன்னா கேக்குறாங்க, சூனியம் செய்யப்பட்டதுக்கு பின்னால இவங்க நிவாரணம் செய்வாங்க, திரும்ப அதை விட ஒன்ற மீறி வந்து ஒருத்தர் சூனியம் செய்யலாம், இது அதை விட மீறி ஒரு நிவாரணம். இப்படி சூனியம் நிவாரணம் நிவாரணத்தை விட ஒரு முடிவு ஒன்று இல்லையா இதுக்குன்னு சொல்றத கேக்குறாங்க. அப்ப பொது சுருக்கத்தை சொல்ற கடைசி சொன்ன முடிவு என்னன்னு சொன்னா, நோய்கள் வார மாதிரி தான். அதனால தொடர்ந்து செய்யற நேரம் ஒரு வகையில அதை விட்டு திரும்பி கொண்டு போவாங்க. அதே சந்தர்ப்பத்துல ஒரு பெண்ணுக்கு நாங்க இவ்வளவு ஜிக்ரு செய்ய ஜிக்ரே யூனுஸ் ராஜா இல்லாந்த சுபானக்கு இன்னைக்கு லட்சக்கணக்கில் செய்ய கொடுத்தோம், அவங்க இதன் மூலமாக ஓதுறாங்க, இதன் மூலமாக நன்மை கிடைக்குது. ஒரு வகையான சோதனைக்கு ஒரு ரஹ்மத், ஒரு ரஹ்மத்தான சோதனை. அல்லாட்டிலிருந்து வந்த எங்களுக்கு ரஹ்மத்தான ஒரு சோதனை தான் இந்த உலக வாழ்க்கையில சூனியம்னு சொல்லக்கூடியது. சூனியத்துக்கு நாங்க வைத்தியம் செஞ்சு கொண்டே இருப்போம், சூனியம் செய்ய. அப்ப அந்த பெண் ஒரு அவருக்கு கிட்டத்தட்ட 2500 தடவை அந்த ஜிக்ரை செய்ய வேண்டி வந்துச்சு. அப்ப இவங்க கேட்டாங்க, அந்த நோய் அந்த சூனியம் செய்யப்படல சொன்னா, இது ஒரு ஒரு அளவுல 2500 மூலம் அந்த ஜிக்ரை செய்வாவா இல்ல? அப்ப இதன் மூலமா அமல்கள் எங்கள்கிட்ட கூடுது, இதன் மூலமாக இது இப்படிப்பட்ட நிவாரணம் நடக்கிறதுனால இது அந்த நோய்க்குரிய தெளிவுதான்.
So this is why it's very important to get attached with the effort of deen.
Bleeding from his back.
He bleeds in the house.
When he gets in, he bleeds. He has to stay.
When you say bleeding from the, yeah, okay, yeah. If you remember earlier, we were mentioning the magic in the stomach. So when I say in the stomach, it's actually between the entrance to the exit. Okay. So anywhere the magic can stop. So it depends now how old, how if he did some treatment or no or thing. It could be, so sometimes what we find, that the magic will be stuck in the big intestine. So you won't have all the gastric problem of the stomach, but you will have constipation. So then with the time, the constipation will start, the intestine will start swelling, and it will start scratching, and then it will start bleeding. So if the house is affected with jinn, he will be affected himself, and then he will start having those symptoms. So he needs help.
ஒரு நோயை பத்தி கேட்டாங்க. ஒருத்தர் ஒரு சகோதரர் வீட்டுக்கு வார நேரம் அவர் பின்னால ரத்தம் கசிற ஒரு தன்மை. அது சொன்னாங்க, அந்த நோயாளியை பார்க்கணும், என்ன எவ்வளவு நோய், எவ்வளவு பழசானது, சூரியம் எவ்வளவு பழசி, அதுக்கு என்ன வகையான நிவாரணங்கள் செஞ்சிருக்கிறாங்க, வேலை செஞ்சுச்சா இல்லையா. அதுல காரணம் சொல்றாங்க, சில வேலை அந்த சாப்பிடப்பட்ட பதார்த்தம் அவருடைய சிறுகுடல் பெருகுடல் எங்கேயாவது இருக்கலாம், அது எந்த இடத்துல இருக்கிறதுன்ற வச்சுதான் நோயுடைய அறிகுறி தெரியும். அது இவங்க சொல்றபடிக்கு சில வேலை பெருங்குடல்ல இருந்தா, சிறுகுடல்ல இருந்தா கேஸ்ட்ரிக் போல ஏதாவது வரலாம், பெருகுடல்ல அந்த சூன்யம் போய் சிக்கி இருந்தால் அது பின்னால் வரக்கூடிய சொரிச்சல் அல்லது ஒரு வகையான எரிவுனால அதை சொரிகிறதுனால சில நேரம் ரத்தங்கள் வெளியாகலாம். அது அவரோட பேசிதான் பார்க்கணும்னு சொல்றோம்.
So we can decide to ignore the symptoms and to say, okay, I leave it up to Allah, I have yaqeen in Allah, I will get cured. This is, it is all good. But if we act that way, why do we act differently when something else happens? You know, we'll break the arm. Why don't we say, okay, now I have yaqeen in Allah, and I'll leave it.
So
we go to the hospital.
சலங்கட வித்தியாசமான மனதரமான கொள்கைகள் சில பேர் இருக்கலாம். அதாவது நல்லம், அவருக்கு நோய் வந்து ஒருத்தருக்கு சூன்யம் செய்யப்பட்டிருந்தாலும் அவர் என்ன செய்யலாம், நான் இப்படியே இருக்கிறேன், ஏன் நான் இதுக்கு நிவாரணம் காணணும், நான் இந்த பிரச்சனையோட வாழ்ந்துட்டு அப்படியே மௌத்தா போறேன்னு சொல்லலாம். சொன்ன பிரச்சனை இல்ல, அவர் அப்படி இருந்தா எங்களுக்கு ஒன்றும் செய்யலாது. ஆனா ஏன் நாங்க ஒருத்தர் கை உடஞ்சிட்டு, யாராவது கை உடஞ்ச கையோட இருப்பாங்களா, வேற ஏதாவது நோய் வந்து அந்த நோயோட வாழ்ந்துட்டு மௌத்தா பாக்குறாங்களா, இல்ல அதுக்குரிய நிவாரணத்தை தேடுற மாதிரி இதுக்கும் நாங்க நிவாரணத்தை தேடணும் என்று சொல்றோம்.
Yes, but you will have to go through a 7-layer skin surgery.
அதுதான் சாப்பிடப்பட்ட பதார்த்தம் சில நேரம் விசிபிள் ஆகுது. பார்க்கக்கூடிய ஒரு துணிக்கையா ஒரு பதார்த்தமா இருக்கிறனால அவர் சர்ஜரி மூலமா எடுத்துக்கொள்ளலாமே சொல்றாங்க, அதையும் செய்யலாம். ஆனா நீங்க அப்படி செய்யறதுக்காக வேண்டி இந்த 7 தோள்கள், தோல் சம்பந்தப்பட்ட இவைகளை வெட்டித்தான் நீங்க அதை போய் குடல்ல இருந்து அதை அகற்றணும்.
And it's a major abdominal surgery if you cut it. So usually what they do, for the people who got this problem, they will make the testing with a gastroscopy. So they will put the tube, you know, inside. So sometimes they will see like little black dots and this. But with the blood test, if you go through blood test, when you have magic in the stomach, you can prove it actually with the blood test. Because what happened, the release of the acid will be very high, and if you check the level of the helicobacter, they are very high. So this is where we know that the magic in the stomach. Yes. So we use both.
Now, இருந்தா சென்னா இன்றைக்கு அது வாயில கேமரா அனுப்பி கண்டுபிடிக்கிறாங்க. ரத்த சோதனைகள் மூலமாக இதை கண்டுபிடிக்கலாம். இன்றைக்கு சில ரத்த பிளட் ரிப்போர்ட் கூட உங்களுக்கு சொல்லும், உங்களுக்கு சூன்யம் செய்யப்பட்டிருந்தால் கண்டுபிடிக்கலாம். அது ரெண்டு வகையிலையும் நாங்க என்ன செய்யலாம், ஒன்றோ ஆபரேஷன் பண்ணியும் சர்ஜரி பண்ணியும் அதை இல்லாமக்கிக் கொள்ளலாம், அல்லது இந்த வகையான வைத்திய மூலமாகவும் இல்லாமக்கிக் கொள்ளலாம்.
We let him is older. The prevention? Yes. The brother who was mentioning before about the manzil, if you stick to the manzil morning and evening every day, and if you are not affected before starting the amal, inshallah you will have no problem. With the condition that we are following the command of Allah. For example, I give you an example. You go outside of your home, you recite the dua, Bismillah tawakkaltu ala Allah hawla wala quwwata illa billah. What is the virtue of it? You will have angels protecting you, this, that. But now, you recite the dua, and you go in the street, and you look at the woman. The angel, they will not come near you now. So the protection falls, even though you recited the dua. Okay? So because you not respected the command of Allah, then you are not under protection 100% of the time of the day. So the solution is piety, to become devout to Allah Ta'ala. There, I give you just before. So if you read Manzil in the morning, you have the adhkar, or if you go a little bit in the tabliki effort and all that, they have all these programs, you know, like the three tashbihat and all those things. They are there as a hikmah also to protect you from those things. Some? Yeah. Okay. Yeah. Yeah. Yes. Yeah. That's what we mentioned before. Yeah. So if you need some help, the brother is over there. You can make an appointment with him. Yeah. That's a little bit personal. For personal things, inshallah, we will treat you individually, inshallah. Because we are in the majma, they don't need to know what you are suffering from.
அவங்க கேட்ட கேள்விதான் ஒருத்தருக்கு தொடர்ச்சியாக இந்த சூன்யத்தை இந்த பாதுகாப்பு எப்படி பெறலாம்னு சொல்லி நேரத்தோடையும் கேட்டாங்க. அவங்க சொல்றாங்க சுன்னத்தான துவாக்கள் திக்ருகளின் மூலமாக அது தொடர்ச்சியான ஒரு நிவாரணம் தான். நாங்க வளமையாக துவாக்கள் ஓதிக்கொண்டு மந்தில் ஓதிக்கொண்டு ஓத வேண்டியவையில் ஓதிக்கொண்டு நாங்க போவோம்னு சொன்னால் எப்படி மத்த பிரச்சனைகள் விபரீதங்கள் நோய்கள் வராதோ இது மாதிரி சூன்யத்திலிருந்து நல்லா பாதுகாப்பான். ஆனால் ஒரு விஷயம் சொல்றாங்க, நாங்கள் துவாக்கள் திக்ருகள் ஓதிக்கொண்டு போனாலும் இஸ்மில்லாத்தாக்குவத்தில்லாபில்லான்னு சொல்லி கொண்டு போனாலும் மலக்கு மாட்ட பாதுகாப்புல இருப்போம். ஆனா சில வேலைகள் அல்லாட கட்டளையை புறக்கணிக்கிற மாதிரி சில பாவங்கள் ஈடுபட்டனால, ஒரு பெண்ணை பாக்குறதுனால, ஒரு பொய் சொல்றதுனால, நாங்கள் அல்லாட கட்டளைய மறந்து மீறதுனால திரும்ப அந்த பாதுகாவல் எங்கள்கிட்ட இல்லாம போகலாம். ஆக சொல்றாங்க இதுக்குரிய நிரந்தரமான தீர்வு என்னன்னு சொன்னால், நாங்க எங்களை தூய்மையாக்கி கொள்றது, சாலியாக்கி கொள்றது, நாங்க நல்லவர்களா வாழ்ந்து துவாக்களோட வாழ்ந்து கொண்டே இருக்கிறது.
Is it true that people, if they cross a country, if they go out of the country, is it true that they are cured or is it affected?
So the brother is asking, is it true if you cross the sea, obviously, if you cross the sea, that the magic or the jinn will be cancelled? To some extent, yes. To some extent. If the jinn that are affecting the person are the jinn from the land, so they cannot fly over, so they will be remain in the land, so they cannot follow you, but when you come back they'll be waiting for you. Yeah, when you come back it's starting again. Yeah. And also you will notice if you start bathing, alhamdulillah mashallah, in Sri Lanka you are surrounded by sea water, so salty water. The jinn of the land, they cannot stand salty water. So if you actually go swim into the water, into the ocean, you will start feeling that you're getting lighter. Not pure, but lighter.
So na ketanga adu unmaya adha kadai ond irukire oruthar or kadal kadandu pona or naatta uttu veliyila ponaal avar andha shunyangal paadikkaadu endru solli appo solranga or alavukku adu unma dhaan ena sila shunyangal தரையில் இருக்கக்கூடிய ஜின்கள் மூலமா செய்யப்பட்டிருந்தால் அந்த தரையில உள்ள ஜின்களுக்கு கடல் கடந்து போகலாம். பறக்காத ஜின்களால செய்யப்பட்டிருந்தால் அந்த சூனியம், இவர் வெளியில இருந்தால் அவர் பாதுகாப்பா இருப்பார், திரும்ப அந்த நாட்டுக்கு அந்த பூமிக்கு வந்த உடனே அவரை பிடிக்கும். அதனால சொன்னா நாங்க ஸ்ரீலங்கால இருக்கிறோம், அநேகமா ஜின்கள் எப்படி சொன்னா கடல்ல உள்ள உப்பு நீரை அதை எடுக்காது. அதனால நாங்க ஸ்விம் பண்ற நேரம், கடல்ல இருக்கிற நேரம் அந்த சூனியத்துடைய நிவாரணம் அல்ல, ஆனா சூனியத்துடைய பாதிப்பு குறைவானதாக தெரியும் சொல்றோம்.
தனிப்பட்ட முறையில் கேட்டுக்கொள்ளுங்க, நாங்க கேட்போம். இஸ் சம்திங் ஹி இஸ் ஆஸ்கிங் தட் ஒன் ஆஃப் ஹிஸ் ரிலேட்டிவ்ஸ் தே ஹேட் திஸ் ப்ராப்ளம் 40 இயர்ஸ் அகோ, சம்திங் தே ஹேட் வித் த பிளாக் மேஜிக், அண்ட் ஆஃப்டர் சம் டைம்ஸ் ஹி வாஸ் கியூர்ட், அண்ட் ஆஃப்டர் அகெயின் 3 ஆஃப்டர் 5 இயர்ஸ் ஹி கெட்ஸ் இட் பேக். நவ் இஸ் ஆல்ட் நவ் வாட் ஹஸ் ஹேப்பன்ட் இஸ் த சேம் ப்ராப்ளம் தி சிம்டம்ஸ் தே சீ இன் ஒன் ஆஃப் ஹிஸ் சன், one of both sons. So here I suggested him to ask you personally what is the solution, but I am asking you
it can be transferred.
No.
Black magic can be transferred, or the same thing can come, father head and the son head?
No, not that way. It can be transferred from the mother to the baby, yes. But from father to son, no. What happened actually, I can tell you from now, that the person was never cured properly. It was an apparent cure, that you might have seen like a cure, apparent relief. You might feel a bit better for some time, but then because the magic was still there, it activated again and then it brings problem again. Because if it's not treated properly, because what happened, the essence of magic is like the essence of jinn, you know, it's malleable, so it's changing. So, when we read Quran, if you have magic in the stomach, for example, or in the body, whatever, the magic will, like a wind zip, it will reduce in volume. So you will feel like you are okay. But as soon as you start making sins again, it will take place again into the body. So again you will start feeling sick. So this might what have happened.
So it can be something else.
Yes.
Sons are facing something else.
Yes, yes. It could be the same magic, but done two different times.
அதாவது கேட்கப்பட்ட கேள்வி, ஒருத்தருக்கு சூன்யம் செய்யப்பட்டு 40 வருஷங்கள் ஆகி பழசாயிட்டார், இடையில குணமாயி இல்லாமாயி வந்து இப்ப மகானிடத்துல அந்த அறிகுறிகள் தெரியுது, இதை பத்தி என்ன சொல்றேன்னு சொல்லி கேட்டாங்க. இவங்க சொல்றாங்க அந்த சூன்யம் வாப்பாட்டை இருந்து மகனுக்கு வர இயலாது. ஒரே சூன்யம் சில நேரம் ரெண்டு பேருக்கும் செய்யப்பட்டிருக்கலாம், ஆனா வாப்பாட்டை இருந்த சூன்யம் மகனுக்கு வந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா உம்மாட்டை இருந்து குழந்தைக்கு போகலாம், உம்மாயின் மூலமாக குழந்தைக்கு போயிருக்கலாம் என்ற. So they are asking from mother, it goes to the baby while she gives birth or even after that?
Inside. So if the mother is affected, then through the umbilical cord, when she will give birth, the baby will be born with magic. One of the signs of the baby born with magic is he will have colic, you know, the stomach ache, the baby, you know, restless in the night for a long time, 3-4 months sometimes.
அது ஒரு அது தாயிலிருந்து பிறக்கிற குழந்தைக்கு அல்லது கட்டத்தில் உள்ள குழந்தைக்கு அது போகலாம். அதுக்கு உதாரணம் ஒன்று சொன்னாங்க, இன்றைக்குள்ள அந்த கம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி, விண்ட்ரிப்ல கம்ப்ரெஸ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி அந்த என்ன செய்யும், சின்னதாகி அந்த குழந்தைகளுக்கு போகும். குழந்தை வெளியில் வந்தோம்னா திரும்ப எக்ஸ்ட்ராக்ட் ஆகி அந்த ஃபைல்ஸ் எல்லாம் திரும்ப வெளியில் வந்துடும்ன்ற மாதிரி ஒரு உதாரணம் சொன்னாங்க. அதனால அதுக்குரிய அறிகுறிகள் என்னன்னு சொன்னால், ஒரு குழந்தைக்கும் அந்த சூன்யம் பாதிக்கப்பட்டிருந்தா, பிறந்த குழந்தை தொடர்ந்து 3-4 மாசங்களுக்கு சோர்வானதாக, போஷாக்கு அற்றதாக, மெலிஞ்சி வயிற்று வலியோட இருக்கலாம், இது ஒரு அடையாளமாகவும் தெரியலாம்.
So how we treat? In this case, we actually treat the mother, and the mother will breastfeed the child. And through the milk, because she is treating herself, she will feed the baby, then the baby also will release. So after 4-5 days, the baby will be better.
அந்த குழந்தைகளுக்கு எப்படி நிவாரணம் செய்யறேன்னு சொன்னா, அந்த தாய்க்கும் செய்யப்பட்ட அந்த சூன்யத்துக்கு நாங்கள் வைத்தியம் செய்வோம். அந்த தாய் வைத்தியம் செய்யப்படக்கூடிய நேரத்தில் அவ குழந்தைக்கு தாய்ப்பால் பறக்குவா, அந்த தாய்ப்பாலின் மூலமாக அந்த நிவாரணம் அந்த குழந்தைக்கு போயிட்டு 4-5 நாளையில் அந்த குழந்தை நிவாரணம் அடையலாம்.
பக் பெயின் அண்ட் ஸ்பைனல் பெயின், இட் குட் பி, பட் இட் குட் பி ஆல்சோ ப்ராப்ளம் ஆஃப் தி ஃப்ரண்ட் ஸ்டமக். Yes, this is the one I told you before. Yes, yes. So the brother is asking, will I be affected if I touch the magic that was done for somebody else? Yes.
There is a difference in the question, because you said it is kept open, because we said earlier the magic has kept open. So whoever steps, he gets it.
Yes.
Now the question here.
Yeah, I understood the question. I was just going there. For example, in a Taoist, I didn't mention this because it was a bit specific. In a Taoist, for example, the Taoist is done for a specific person with the name and everything. You, if you go and you touch that Taoist without gloves, without protection, what will happen, in very few days you will start having rash in the hands. So the skin will start falling off. If you didn't have wudu and protection, and if you are a little bit sick from magic before, as soon as you touch, you start having problem with the skin. Yes.
கேட்டாங்க வந்து இன்னொருத்தர் பேர்ல செய்யப்பட்ட சூன்யம் அது எனக்கு பாதிக்கலாமா? நேரத்தில் நாங்க பார்த்தோம், ஓபனா வச்சிருந்தா யாருக்கும் பாதிக்கலாம். இன்னொருத்தர் பேர்ல செய்யப்பட்ட சூன்யம் ஒன்றை நாங்க தொட்டதுனால, பிடிச்சதுனால, எங்களுக்கு உட்கொண்டதுனால ஏதாவது ஆகலாமான்னு சொன்னது சொன்னாங்க, அதுவும் நடக்கலாம். எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒத்தட்ட பேர்ல செய்யப்பட்ட ஒரு சூன்யம் அந்த பொருள் இட்செல்ஃப், அந்த பொருளை பெய்து யாரும் உதவும் இல்லாம, அதுக்கு தேவையான ஓதல்கள் இல்லாம நாங்க பிடிச்சிருந்தால், சில நேரங்கள்ல அந்த கை அப்படியே ரேஷ் போல சொரிச்சல் போல வந்து தோல் போற அளவுக்கு, தோல் கையில இருந்து தோல் சதை போற அளவுக்கு ஏற்படலாம் கால்ல கையில.
So because you have to understand that when the magic is done, it's done with the shirk. So for example, sometimes what they'll do in the taweez, they might rewrite Quranic ayah, but they will use dirty blood of the woman. So they will work. So it falls into that category. So the jinn, they are attached to the taweez. So if you touch it, obviously you will be in contact with it.
சில வகையான சூனியங்கள் பெண்களுடைய மாத தீட்டுல வரக்கூடிய ரத்தத்துல செய்யப்படலாம். அதுல மோசமான ஜிங்கள் அதுல தொடர்பு பட்டிருக்கிறதுனால நீங்க அது புடிபட்டால் உங்க கையில அது பட்டால் சில நேரம் அதன் மூலமா நீங்க பாதிக்கப்படலாம். Another question on the this thing, is there something called sharing? Yeah. Sharing. Sharing.
What? I didn't get the question though.
Charming. Charming is they call something called charming. The people are challenging that there's no charming in Islam. Nothing is to charm.
Develop the question. I don't get the question. Give me a specific example. Yep. Oh, okay.
Black magic.
Yes. These people, as we mentioned earlier, they are making all these deals with the jinn and all that. So they'll have obviously an amount of jinn with them. So they'll claim those things. They will say, okay, come and we have back home one magician like this. He went on TV and he challenged not one alim, but he challenged all the imams of the country. He said, all of you come and I will make magic on you. And alhamdulillah, we have one smart imam. He went and he said, I am only one man, I'm ready to go tomorrow with it. But he never accepted. He ran away, you know, from the challenge. So they will of course do some kind of deals with the jinnat and all that, but alhamdulillah, we have Quran. So you can knock him out very easily. Very easy. If he's a magician.
So he's asking about an alim who's saying there's no black magic and nothing can harm us. So
that's from Quran. It's not me saying. The magic is from Quran. With the story of Harut and Marut and.
கேள்வி வந்து சூனியம் இருக்கிறதா இல்லையான்னு சொல்றதை பத்தியான சில சேலஞ்சர் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அது என்னன்னு சொல்லி அவன் சொல்றான். அது குர்ஆன்ல இருந்தே வந்த விஷயம். சூனியம் இருக்குது, அதுக்கான நிவாரணமும் இருக்குது.
If he says that, then he's got a problem with his iman, with his aqidah.
சேர் சொல்றபடிக்கு யாரும் சூனியம் இல்லைன்னு சொன்னால் அவர் ஈமான்ல குறைபாடு ஏற்படுற அளவுக்கு அது பாதிக்கலாம்.
Yes. Okay. So the brother is asking if he got a repeated failure and this, why will you attribute that to failure? It is an evil person. Okay. That evil person might have also black magic. He might also have black magic. So that's why he's undergoing problems after problems also. It is not necessary a punishment for him. You get? I say that because we should have rahmah for everyone. You know, even the most filthiest person, even the most dirty magician, that could be, we heard just before what they are doing and all that, even the filthiest one, we should still have a bit of mercy for those people. Because if they die, they will be finished, straight away. And alhamdulillah, we have seen magician repented. Not many, but it happened. Very few. But we did have, at least for those one, who still the door is open, you know. Otherwise, we will go into condemnation and judgment. And we'll put them in that box and we'll say, okay, you are finished.
Yeah.
already gave the answer. He wants to know the 45 ayahs.
Okay, we'll give you inshallah. Take the number from Brother Amjad and you call him, also we'll give you the list.
Computer. All these kind of healings and these kind of cures, all from Quran or?
Yes. The analysis, there is a hadith. Was reported by the Prophet Hazim, he said to Aisha radiallahu anha about the Sana Maki, that use Sana. Why is it called Sana? Sana means it's a year. It's called Sana because it needs to be drunk at least one time in a year. So it is a cure for every ailment. So this is from Sunnah. And all the other products that we are using, they are also derived from the Sunnah. In terms of oil, honey, etc.
It can be derived from Sunnah also.
Yeah.
Is that only Quran or
not? Oh, okay. No. Quran and Sunnah.
Yes. Ketanga, idu thani Quran ayathukal moolama mattum dhaan gunapaduthuradhaan solli. Appo solranga, Quran ayathukal Sunnah. சில வகையான சுண்ணத்துக்கள். என்ன ஒரு உதாரணம் சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு ஒரு வகையான வைத்தியம் செஞ்சாங்க, அதுல சனான்னு சொல்ற பேர் வந்துச்சு, அதாவது வருடான் வருடம் என்ற பேர் வந்துச்சு. அந்த அந்த வைத்தியத்துல பேர் என்ன வைத்தியம் சொன்னா, வருடத்துல ஒரு முறை அதை குடிக்கணும், அப்ப அது குணமாகும். அப்ப அது சுண்ணத்துல இருந்து பெறப்பட்டது. ஆக இது குர்ஆன் சுன்னாலின் ஆதாரமா செய்யறான்னு சொல்றான்.
The symptoms? Okay, so there's blockages in life. Marriage, work, money, etc. Physical symptoms, so the change in the physical body, so disease or illness that is not explained or no cure. Mental state and the dreams.
Can a person be affected by all four at one time?
Oh, okay. Then he is very bad.
Nadakalam. It can happen.
If you got one of them, there is something with you. But with one, you can manage to sort of continue your life. You know, it will not disturb you too much. You know, like, you'll feel a bit tired, this, that, but you will be able with little bit of amal, this, you will carry on. But when you start having two and three affliction, if you have four, then usually you pretty much knock out.
Having black seed.
Black seed, yeah. We use it for rubbing. Black seed oil. Very good. This is a sensitive topic. That's why I said in the beginning, the topic is very vast, very vast. We just try to concentrate on that. The brother is asking about the scholars. Some scholars are claiming that they don't use any Quranic ayah and all that.
They claim that
they are Muslim also, they are healing and all that. Yeah.
Any problems about the
Okay. There is three types of ruqya in the tradition, in the hadith theory. So there is one type is ruqya, what we'll call it shirkiya. So this one is out of the game. So this is everything that you will use in terms of shirk, that is also a healing, but for us as a Muslim is not permitted. Then where the distinction lays, there is a ruqya sharia that we know with the Quranic and Sunnah method. Then with this one we have a little bit of sensitivity. It's the ruqya jahiliya. So this is the ruqya before Islam. When the Sahaba radiallahu anhu, when they come to Rasulullah and they were practicing this healing before Islam, then they asked Rasulullah, they say, Rasulullah, we were being doing this and that. So the rule number one in treating people or oneself, the hadith was clear, is as long as you don't do shirk, it is allowed. So the door is very wide open. I'll come to that. You cannot say that is shirk. It's very shortcut, you know, you cannot say that. But what I try to explain is that there are other methods that, for example, using plants, using some stones, using some different material from the ground, and they do have effect. The problem is the people today are using that in the wrong way. They will add shirky words or sentences or kufr into that healing process. So because of that, the method becomes very sensitive and very doubtful. For example, in our country, a lot of people use lead. You know the lead? you probably have it here, huh? You know, lead, it's like a grey material roof.
Yeah.
Yeah. So we actually find out that this material is absorbs the energy of magic and the jinn. It doesn't kill the problem or disturb the problem, but it absorbs. So you will feel a relief. So if you hold it or you sleep with it, you will feel that the energy is being like sucked into that that material. But it's not a permanent healing. You just feel a relief. The problem in our country, all the people who are using that, that so far to what we have seen, they are using shirk linked with that one. So even though it might be an appearance okay, because of the doing, then we have to put it on the side.
கேட்டாங்க, எல்லா வகையான மருத்துவமும் குர்ஆன் மூலமா ஹதீஸ் மூலமாக இருந்தால், சில பேர் இன்றைக்கு குர்ஆன் ஹதீஸ் மூலம் இல்லாம வேற வேற வழிகளாலையும் நிவாரணம் செய்யறதா சொல்றாங்க, இது ஆகுமானதா இல்லையான்னு சொல்லி. அதனாலதான் சொன்னாங்க, ஆரம்பத்திலே நாங்க தொடர்ந்து சொன்னோம், இது ஒரு பரவலான தலைப்பு, இதுல நிறைய விஷயங்கள் பேசலாம். அது ஒன்று தான் நாங்க பேசினோம், குர்ஆன் ஹதீஸின் மூலமாக செய்யக்கூடிய நிவாரணம் இது 100% சரியானது. அப்படி இல்லாதது 100% பிளான்னு சொல்ல இயலாது. என்னால் அதனுடைய நிறைய விஷயங்கள் ஜாகிலியத்தில் நடந்த நிவாரண வகைகள் கூட இருக்குது. இதுல சிறுக்கு இருக்கிறது தெரியுமுண்டா? இந்த நிவாரணத்துல, இந்த நோய்க்கு செய்யக்கூடிய நிவாரணத்துல சிறுக்கு இருக்கிறது தெரியுமுண்டா? அது 100% அது செய்ய இயலாது, மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதல்ல. ஆனா கல்லை வச்சு இன்னும் மண்ணை வச்சு ஒவ்வொன்றை வச்சு ஒவ்வொரு வேலைகள் செய்யறது மூலமாக இந்த வைத்தியங்கள் நடக்கலாம். ஆனால் இன்றைக்கு நிறைய பேர் இதை வச்சு பொய் செய்யறாங்க. உதாரணத்தை கொண்டு சொன்னாங்க, அவங்க இருக்கக்கூடிய பகுதியில இந்த ஒரு வகையான கறி இருக்குதானே, பென்சில் கூட எல்லாம் செய்வாங்களே, நிலக்கறி மாதிரி ஒரு விஷயத்த என்ன செய்வாங்கன்னா, அதை எடுத்தாண்டு சொன்னால் அது உண்மையான நிவாரணம் அல்ல. அதுக்குள்ள ஒரு தன்மை தான் இந்த சூனியத்தை அது உறிஞ்சிக்கொள்ளும், கொஞ்ச நேரத்துக்கு அது உறிஞ்சிக்கொள்ளும். இன்னைக்கு நிறைய பேர் இதை வச்சு ஏமாத்துறாங்க, இந்த நிலக்கரியை வச்சு இதன் மூலமா செய்யக்கூடிய விஷயங்களால சூனியத்தை குறைச்சி காட்டி அவங்க நிவாரணம் செய்யறதா சொல்றாங்க. இதுவும் போய் புரட்டி இதை ஏமாத்து. அதெல்லாம குர்ஆன் ஹதீஸ் அல்லாம செய்யறேன்னு சொல்றது ஒரு தனி தலையங்கம், அதுல நிறைய பேசலாம். அதனால இதான்
சொல்லிட்டேன். So those people who are using, we cannot say clearly cut that this is shirk or this is haram. But what we can say is that the people who are claiming to use jinn, we have no guarantee whatsoever that they are Muslim people. First point, one number one. Because you don't see. And even if you see, how are you convinced that it's a Muslim 100%? Just because you will come in an appearance of a Muslim dress with a beard and all that, that doesn't make him a strong Muslim also. So because of that sensitivity, the method that we are giving, it's clear from those doubts. So the way we do, there is no use of jinn or whatsoever. We use a Quranic way, a Sunnah way of treating, which is clear cut and works.
இவங்க சொல்றாங்க, நாங்க செய்யக்கூடிய எல்லா வகையான நிவாரணங்களும் தெளிவாக குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து பெறப்பட்ட வழிகள், இதுல மறைவு வழி எதுவும் இல்ல, இதெல்லாம் நிறைய வழிகள் இருக்கு, அதை பத்தி நாங்க இந்த இடத்துல பேசல.
Yes. The ruqya can actually be done on oneself. So actually the ruqya, you are doing it on yourself without knowing. That is ruqya. When you go to sleep, you recite the adhkar and the dua, what you do? You blow and then you wipe your body. This is ruqya. Because you are using ayat of Quran to protect yourself. So this is ruqya. So of course, we have to do on oneself. It's the first. But sometimes people, they are a little bit weak and all that. So that's why we are also here to treat people when it's becoming a bit severe. Crying? Yeah. Yeah. Yes. Yes. The magic engine. So the brother is asking, he got some relative. Crying all the time. So this is also another sign of magic. When you cry out of no reason, or you start shouting and screaming with no reason, this is most of the time affliction of magic. Black magic.
கேட்டா இன்னொருத்தர் தான் வைத்தியம் செய்யணுமா, எங்களுக்கே நாங்க ஓதிக்கொள்ளலாமான்னு சொல்லி அந்த சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க, எங்களுக்கே ஓதிக்கொள்ளலாம், நாங்க தூங்க போற நேரம் ஓதுற ஓதல்கள் ஓதி நாங்களே மேலே ஊதிக்கொள்ள மாதிரி செய்யலாம். அடுத்த சொன்னாங்க, இந்த அழுகிறது கத்துறது இதுவும் ஒரு வகையான நோய் அறிகுறி தான்.
Sorry? The evil eye symptoms are very close to one type of black magic. The evil eye, when somebody gives evil eye to a person, some people get that power of evil eye. So when you give evil eye, when you be affected by evil eye, one of the symptoms is you will lose power and your spiritual strength will be going down. This is, the difference is very fine with the one type of magic that we mentioned earlier, if you remember, about the magic done in the cemetery. So you, it's very close. The only difference is that the one, the magic that is done in the cemetery, you will be sleeping all the time, tired and dreaming about dead people. So this is the one that you don't have if you have evil eye on you. But the symptoms are very similar. Rukya is for black magic, evil eye and jinn.
Same Rukya.
The three, well, the Rukya we do, we add all the ayat in one reading for three affectation.
Okay, then Kannurum Shunyathil Arikuri Unda Irikkalama Endru Solli Avan Solranga Kannurukkuriya Vishayangal Irikkudhu Adu Oru Vagaiyana Shunyathukitta Kannurala Varakkoodiya Paadippu Shunyangalla Ulla Oru Vagaikku Kitta Adu Endha Vaga Endru Sonnal Mayyavadila Poi Seira Shunyangala Patti Pesinome Andha Vagaiyana Shunyamum Kannurudaiyum Arikurigal Kittatatta Unda Thaan Irikku Vithyasam Kaana Illathu அப்ப அதுக்குரிய வைத்தியம் முறைய பத்தி கேட்கிற நேரம் சொல்றாங்க. இப்ப கண்ணூத்துக்கு வைத்தியம் செய்யறதா சூரியத்துக்கு வைத்தியம் செய்யறதா சொல்றாங்க. நாங்க எல்லாத்துக்குரிய ஆயத்தையும் ஒன்று சேர்த்து அதில் ஓதி ஊதுவோம். அது கண்ணூரா இருந்தாலும் அது கழிஞ்சு போகும், சூரியமா இருந்தாலும் வெற்றி பெற்று போகலாம்.
Sand. Can black magic be blown on the sand and put it?
Yes.
Possible.
Yes. It could even be sometimes the sand or the soil from the cemetery.
Let's conclude now. Rest of the contact for 40 minutes. Let's conclude.
Yeah. We started with 10 minutes, mashallah, we 40 minute questions. Some people they have some gift, some other people they have jinn. That I cannot say, I don't know.
Two ways.
Yeah. But as we mentioned earlier about the jinn, it's a very sensitive topic. It could be Muslim, it could be non-Muslim. But they can, of course, tell like something going on here. Will the person who paid to do it will get backfire? Sometimes, yeah. No. Yes. Last one. Yes, it's hadith. If you have 7 Ajwa date, it's actually not only Ajwa date. It's the ulama, they explain that it's actually any date. But because Rasulullah sallallahu alaihi wasallam, he loved the Ajwa date, he preferred those one to have it. So if you have 7 of them, because they are very alkaline, when you will eat them, it will actually remove or help to stabilize the state. If you have strong taqwa and strong belief in that hadith, yes. If not, then no.
இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும்.
முஹம்மத் அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் اللهم صل على محمد اللهم بارك على محمد